Family meetings almost all these past 30 years in our conferences.
கடந்த 30 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட எல்லா கூட்டங்களிலுமே நாம் குடும்ப கூடுகை வைத்திருக்கிறோம்.
And in Bangalore for 40 years.
பெங்களூர்ல 40 ஆண்டுகளாக குடும்ப கூடுகளை வைத்திருக்கிறோம்.
We try to have it in every conference. Sometimes we have not had it, but it's a very important meeting.
எல்லா கான்ஃபரன்ஸுமே இந்த கூட்டத்தை வைப்பதற்கு நாம் முயற்சித்திருக்கிறோம். ஆனாலும் எல்லா கூட்டங்களும் அப்படி வைக்க முடியவில்லை. ஆனால் இது மிக முக்கியமான கூடுகை.
Because you can't build the church if you don't build the family.
ஏனென்றால் நீங்கள் ஒரு குடும்பத்தை கட்ட முடியவில்லை என்றால் சபையை கட்ட முடியாது.
I don't know whether people realize that.
அதை ஜனங்கள் உணர்கிறார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
So let me begin with a verse in 1 Timothy and chapter 3.
1 Timothy 1st அதிகாரம் 3rd அதிகாரம்.
Here it says about the qualifications of an elder.
இங்கே மூப்பருடைய ஒரு குணாதிசயத்தை நாம் வாசிக்கிறோம், தகுதியை வாசிக்கிறோம்.
One who is an overseer or elder, number 1 verse 2, he must be above reproach.
இரண்டாம் வசனத்திலே 1 Timothy 3:2 வாசிக்கிறோம், கண்காணியானவன் அல்லது அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும்.
That means his personal life must have a good testimony.
அவருடைய பொருள் என்னவென்றால் தனிப்பட்ட வாழ்க்கை நல்ல சாட்சியுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும்.
If he is a businessman, he must be honest in his business.
அவன் தொழில் செய்கிறவனாக இருந்தால் தொழிலிலே மிகவும் நேர்மையானவனாக இருக்க வேண்டும்.
If he works in an office, he must have a good testimony in the office.
அலுவலகத்தில் வேலை செய்கிறவனாக இருந்தால் அலுவலகத்தில் நல்ல சாட்சியுடையவனாக இருக்க வேண்டும்.
Wherever he works, he must have a good testimony.
எங்கு வேலை செய்தாலும் அங்கே ஒரு நல்ல சாட்சி இருக்க வேண்டும்.
He must have a good testimony in his neighborhood.
தன்னுடைய அயலகத்தார் மத்தியிலே நல்ல ஒரு சாட்சி இருக்க வேண்டும்.
Not that all the neighbors love him.
எல்லா அயலகத்தாரும் அவரை நேசிக்க வேண்டும் என்றல்ல.
I don't think the neighbors of Jesus, if they were Pharisees, loved him.
இயேசு கிறிஸ்துவின் அயலகத்தார்களாக இருக்கக்கூடிய பரிசேயர்கள் எல்லாரும் இயேசுவை நேசித்தார்கள் என்று நாம் சொல்ல முடியாது.
So when we stand for the Lord, people may not like us. That is not the point.
நாம் தேவனுக்கென்று நிற்கும் பொழுது ஜனங்களுக்கு நம்மை பிடிக்காது, அது காரியமல்ல.
But that there is no reproach in our life that spoils our testimony.
நம்முடைய சாட்சியை பாதிக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டும் இருக்க கூடாது.
So the first thing requirement in an elder is that he must have a very good testimony in his neighborhood, in his office, and wherever he works.
அயலகத்தார் இடத்திலேயும் அலுவலகத்திலேயும் வேலை செய்கிற எந்த இடத்திலேயும் நல்ல ஒரு சாட்சியுடன் இருப்பதுதான் கண்காணியானவனுக்கு உள்ள ஒரு தகுதி.
And the second is that his family life.
இரண்டாவது அவருடைய குடும்ப வாழ்க்கை.
He must be the husband of one wife.
ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க வேண்டும்.
And verse 4, he must have managed his own household well.
நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாக இருக்க வேண்டும்.
That means he is not constantly in debt.
தன்னுடைய பொருள் என்னவென்றால் தொடர்ந்து கடனிலே இருக்க கூடாது.
To manage your household well means you are able to live within your income.
உங்களுடைய வருமானத்துக்கு தக்க விதத்திலே நீங்கள் குடும்பத்தை நடத்துகிறவளாக இருக்க வேண்டும்.
Whether it is little or much.
அதிகமாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும்.
And in his house he must keep his children under control with all dignity.
தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும்.
Because it says here, if a man, verse 5, cannot manage his own house, family, how will he take care of the church?
என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்?
So if he can't lead his own 2 or 3 children to follow the Lord, how is he going to lead everybody in the church to follow the Lord?
தன்னுடைய 2-3 பிள்ளைகளையே கர்த்தரை பின்பற்றக்கூடிய விதத்தில் நடத்த அறியவில்லை என்றால் சபையில் எப்படி மற்ற மக்களை நடத்துவதற்கு அவர் அறிய முடியும்?
Jesus said you must first be witnesses in Jerusalem, then Judea, then Samaria, then the uttermost parts of the earth.
முதலாவது எருசலேமிலும் பின்பு யூதேயாவிலும் சமாரியாவிலும் பின்பு பூமியின் மற்ற பகுதிகளிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார்.
Jerusalem is your home.
எருசலேம் என்பது உங்களுடைய வீடு.
And that's where they were living and said you must be first witnesses there.
குடும்பத்திலே நீங்கள் வாழ்கிறீர்கள், அங்கே தான் முதலாவது நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும்.
Then to other places.
அதற்கு பிறகுதான் மற்ற இடங்கள்.
So if we are not good witnesses in our own home, there's no use trying to be a witness in the church.
ஆகவே நம்முடைய சொந்த குடும்பத்திலே சாட்சியாக இல்லை என்று சொன்னால் நாம் சபையிலே வேலை செய்வது ஊழியம் செய்வது பிரயோஜனமற்றதா இருக்கிறது.
Now a man can be an elder even if his wife is not born again.
ஒரு மனிதனுடைய மனைவி மறுபடியும் பிறக்காவிட்டாலும் கூட அந்த மனிதர் மூப்பராக இருக்க முடியும்.
There are many godly men whose wives were not converted.
அநேக தேவபக்தியுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் ரட்சிக்கப்படவில்லை.
one of the greatest saints in the Christian church was John Wesley. Whose wife was a very evil woman.
கிறிஸ்தவ சபை சரித்திரத்திலே மிகுந்த ஒரு பரிசுத்தவான் ஜான் வெஸ்லி அவருடைய துணைவியார் மிகவும் கொடுமைக்காரியாய் இருந்தார்கள்.
But he lived a godly life
with her. இந்த பூமியிலே அவர் தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
So you must not complain that I cannot be godly because my wife is not godly.
என்னுடைய துணைவியார் தேவபக்தியுள்ள ஸ்திரீயாக இல்லை, ஆகவே நான் தேவபக்தியுள்ள ஒரு மனிதனாக வாழ முடியவில்லை என்று சாக்கு பக்கம் சொல்லக்கூடாது.
It does not say here that an elder must have a godly wife.
இங்கே ஒரு மூப்பன் தேவபக்தியுள்ள மனைவியை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
But he must be a godly man.
ஆனால் அவரே தேவபக்தியுள்ள மனிதனாக இருக்க வேண்டும்.
And the wonderful thing about John Wesley was in his entire life he never complained about his wife.
இன்னொரு அற்புதமான காரியம் ஜான் வெஸ்லி குறித்த விஷயத்தில் என்னவென்றால், வாழ்க்கை முழுவதுமாக தன்னுடைய மனைவி குறித்து குறை சொல்லவே இல்லை.
Even though she was a very evil woman.
அவர்கள் மிகவும் தீமையான ஒரு சகோதரியாய் இருந்தாலும்
troubled him in so many ways.
பல விதங்களிலே அவருக்கு தொந்தரவு கொடுத்தார்.
But the way he reacted showed the truth of the holiness he preached.
ஆனால் அவர் அதற்கு பிரதிக்கிரியை செய்தது அவர் நாம் பிரசங்கிக்கக்கூடிய சத்தியத்தினுடைய சாட்சியாக வாழ்ந்தார்.
But many godly men have like John Wesley he had no children.
அநேக தேவபக்தி உள்ள மக்கள் உதாரணமாக ஜான் வெஸ்லி அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை.
வாட்ச்மேன் நீ he had no children.
வாட்ச்மேன் நீக்கும் பிள்ளைகள் இல்லை.
சாது சுந்தர் சிங் he had no family.
சாது சுந்தர் சிங்க்கு குடும்பம் இல்லை.
பிரதர் பக் சிங் he didn't have any family moving with him.
பக் சிங் அவர்களுக்கும் தன்னோடு கூட ஒரு குடும்பம் இல்லை.
So there is a great important there's a great need for the testimony of a family.
ஆகவே ஒரு குடும்பம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அதிகமான தேவை இருக்கிறது.
It's very rare to find godly men who have good home relationships and good children.
நல்ல குடும்ப உறவு உள்ள ஒரு தேவபக்தி உள்ள மனிதன் அதே சமயத்தில் நல்ல பிள்ளைகளினுடைய மனிதனை பார்ப்பது அரிதா இருக்கிறது.
And that is what we have stressed in CFC churches right from the beginning.
இதைத்தான் நாம் ஆரம்பத்திலிருந்து இதுவரை நான் வலியுறுத்தி வருகிறோம் CFC குடும்பங்களிலே.
Not that all our children must be preachers but that they must all be born again.
நம்முடைய எல்லா பிள்ளைகளுமே பிரசங்கியாக இருக்க வேண்டும் என்பதை அல்ல, ஆனால் அவர்கள் எல்லாரும் மறுபடியும் பிறந்தவளாய் இருக்க வேண்டும்.
Preaching is a gift God gives to some people.
பிரசங்கிப்பது என்பது ஒரு சில மக்களுக்கு தான் தேவன் கொடுக்கிறார், அது தேவனுடைய வரம்.
Being born again all our children must be born again.
ஆனால் மறுபடியும் பிறப்பது என்பது நம்முடைய எல்லா பிள்ளைகளும் மறுபடியும் பிறக்க வேண்டும்.
If you turn to Titus chapter 1.
தீத்துவின் புத்தகம் 1 அதிகாரம்.
It says here in the qualifications of an elder in verse 5 onwards.
மூப்பர்களுக்குள்ள தகுதியை குறித்து வாசிக்கிறோம் 5 வசனத்திலிருந்து.
Again, number one, he must, verse 6, he must be above reproach in his personal life.
இங்கேயும் முதல் காரியமாய் சொல்லப்பட்டது குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும்.
Husband of one wife.
ஒரே மனைவியுடைய புருஷன்.
And children who believe.
அதே போல விசுவாசம் உள்ள பிள்ளைகள்.
His children must be believers.
பிள்ளைகள் விசுவாசிகளாக இருக்க வேண்டும்.
That's the qualification to be an elder.
ஒரு மூப்பனாய் இருப்பதற்கு இது ஒரு தகுதி.
Now some people say children are different how can we demand that our children should also be believers
பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள் சகோதரரே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எப்படி கட்டாயப்படுத்துவது என்று கேட்கலாம்
That is a very common excuse that some parents make when some of their children go astray
தங்களுடைய பிள்ளைகளிலே ஒரு சிலர் வழிவிலகி போகும் பொழுது இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு சாக்கு போக்கு
That well children are different we must live a godly life but we can't expect our children to go that way
பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள் நாம் தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அதை ஒத்துக்கொள்கிறேனோ பிள்ளைகளை குறித்து அப்படி சொல்ல முடியாது என்று சொல்கிறார்
why does the holy spirit then put this as a condition for elders that the children must be believers
அப்படியானால் ஏன் பரிசுத்த ஆவியானவர் இதை ஒரு நிபந்தனையாக போட்டிருக்க வேண்டும் அதாவது அவருடைய பிள்ளைகள் விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று
and they must not be accused of dissipation or rebellion
அவர்கள் எதிர்க்கிற பிள்ளைகளாய் அடங்காத பிள்ளைகளாய் துன்மார்க்கராய் என்ற பெயர் எடுக்க கூடாது
and that is how it says again in verse 7 an overseer must be above reproach
அதை தான் 7 வசனத்திலே வாசிக்கிறோம் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும்
so I pointed out these verses to you to show you that in the new testament a new covenant family is very important
ஆகவே புது உடன்படிக்கையிலே குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கம் என்பதை வலியுறுத்துவதற்காக இத்தனை வசனங்களையும் நான் மேற்கோள் காட்டினேன்
you look at the old covenant
பழைய உடன்படிக்கையை பாருங்கள்
some of the great men
சில பெரிய தேவ மனிதர்கள்
John the Baptist he had no family
யோவான் ஸ்நானகனுக்கு குடும்பம் இல்லை
Elijah Elisha they had no family
எலியாவுக்கு எலிசாவுக்கும் குடும்பம் இல்லை
some of the great prophets
இவரெல்லாம் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள்
Jeremiah was not married he had no children
எரேமியாவுக்கும் திருமணமாகவில்லை பிள்ளைகள் இல்லை
Ezekiel was married we don't know if he had any children
Ezekiel திருமணமானவர் ஆனால் அவருக்கு பிள்ளை இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை
Isaiah was married and he had children
ஏசாயா திருமணமானவர் அவருக்கு பிள்ளைகள் இருந்தது
but we don't know much about their family life
ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்து அதிகமாக நமக்கு தெரியாது
when some cases we know about their family life.
சில மக்களை குறித்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம்.
Moses.
மோசே.
The only thing we know about him is that he fought with his wife because he didn't circumcise his child.
மோசே குடும்பத்தை குறித்த ஒரே காரியத்தை நாம் அறிவது என்னவென்றால் தன்னுடைய பிள்ளை விருத்தசாரம் செய்யாதபடினாலே மனைவியோடு கூட இருவருக்கும் பிணக்கு ஏற்பட்டது.
We don't know anything about how Moses' children were.
மோசேனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தால் என்பதை குறித்து ஒன்றுமே தெரியாது.
And then you go to Samuel.
Samuel.
Samuel was a great prophet, one of the greatest prophets in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தவர் சாமுவேல்.
But his two children were completely wayward. They took bribes when they became judges.
ஆனால் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளும் முற்றிலுமாய் வழிதவறி போய் விட்டார்கள். அவர்கள் நியாயாதிபதியில் இருந்த பொழுது லஞ்சம் வாங்கினார்கள், பரிகாரம் வாங்கினார்கள்.
It's amazing that Samuel made his own sons corrupt sons judges.
ஆகவே சாமுவேல் எப்படி தன்னுடைய கெட்டுப்போன பிள்ளைகளை நியாயாதிபதியாய் ஆக்கினார் என்று விளங்கவில்லை.
But still Samuel was a great prophet.
ஆனாலும் சாமுவேல் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார்.
Because family life was not important.
என்றால் பழைய ஏற்பாட்டிலே குடும்ப வாழ்க்கை முக்கியமானதல்ல.
David was king and leader, but his children were all wayward, most of them.
அவர் நல்ல தலைவராக இருந்தும் அவருடைய பிள்ளைகளில் அநேகமான பேர் வழிதவறி போய்விட்டார்கள்.
One son killed another.
ஒரு மகன் இன்னொரு மகனை கொல்கிறான்.
One committed adultery with a stepsister.
ஒரு மகன் தன்னுடைய மாட்டான் சகோதரியிடத்திலே அவன் விபச்சாரம் செய்தான்.
It was a pretty terrible family.
மிகவும் பயங்கரமான ஒரு குடும்பம்.
David himself had about 8 wives.
தாவீதுக்கே 8 மனைவிமார்கள்.
But he was the leader, acknowledged by God.
ஆனால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல தலைவராக தாவீது இருந்தார்.
So what do these things teach us?
ஆகவே இவைகள் நமக்கு எதை போதிக்கிறது?
That in the old covenant, family life was not a qualification for leadership.
பழைய உடன்படிக்கையிலே குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு தலைமைத்துவத்திற்கு ஒரு நிபந்தனையாக கொடுக்கப்படவில்லை.
It didn't matter how your relationship with your wife was, it didn't matter how your children grew up. If you are a godly man, you could be the leader.
மனைவி எப்படி இருப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று பொருட்டல்ல, பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்று பொருட்டல்ல, நீங்கள் தேவபக்தி உள்ள மனிதனாக இருந்தால் நீங்கள் தலைவராக இருக்கலாம்.
When we come to the new covenant, family life is very important.
புது உடன்படிக்கைக்குள்ளாய் வரும்பொழுது குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமானது.
So that means in the old covenant life, because they didn't have the Holy Spirit, God recognized that they are not able to bring up their family in a good way.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாதிருந்தபடியாலே நல்ல விதத்தில் குடும்பத்தை கொண்டு வர முடியவில்லை என்பதை தேவன் அறிந்திருந்தார்.
But in spite of that, it says in Proverbs in chapter 22,
அது இருந்தாலும் கூட நீதிமொழிகள் 22 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
In the old covenant,
பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கை காலத்தில்,
without the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலேயே,
yet God says,
ஆனாலும் தேவன் சொல்கிறார்,
Proverbs 22 verse 6,
நீதிமொழிகள் 22:6,
if you train up a child in the way he should go, when he is old he will not depart from it.
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவன் நடந்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். நீதிமொழிகள் 22:6.
So even in the Old Testament it said, even if you don't have the Holy Spirit, if you properly bring up a child when he's old, he'll go that way.
அவை பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவி இல்லாதிருந்தாலும் கூட பிள்ளையானவனை வளர்த்த வேண்டிய விதத்திலே வளர்த்தினால் அவன் முதிர் வயதுவதை வரை அதை விடாதிருப்பான்.
And it also says in verse 15,
15 வசனத்திலே வாசிக்கிறோம்,
that every child has got foolishness in his heart.
பிள்ளையின் நெஞ்சிலே மதியனம் ஒட்டி இருக்கும் என்று பார்க்கிறோம்.
Every child.
ஒவ்வொரு பிள்ளைக்கும்.
Don't think some children are better. They only appear to be better.
சில பிள்ளைகள் நல்லவர்கள் என்று என்ன வேண்டாம், அவர் நல்லவர்களைப் போல காட்சியளிக்கிறார்கள்.
Foolishness is in their heart.
புத்தியீனமானவருடைய மதியீனமானவருடைய இதயத்தில்
இருக்கு. If he uses the rod of discipline, it will remove that foolishness from him.
அதை தண்டனையின் பிறப்பு அவனை விட்டு அகற்றும் என்று 15 வசனத்தில் வாசிக்கிறோம்.
So that is why we believe in discipline.
ஆகவே தான் நாம் ஒழுங்குபடுத்துவதிலே கண்டிப்பிலே நாம் நம்புகிறோம்.
See, in the Old Testament it said in Deuteronomy that if your child is constantly rebellious, just take him to the gate of the city and stone him and put him to death.
உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், உன்னுடைய பிள்ளை தொடர்ந்து அவன் முரட்டாட்டக்காரனாக இருந்தால் அவனை வெளியே கொண்டு வாருங்கள், மூப்பர்கள் முன்னிலையிலே அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும்.
But in the New Testament it says,
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது,
Hebrews chapter 12,
எபிரேயர் 12 அதிகாரம்,
that we must discipline our children.
நம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும்.
It says, and God is our example.
தேவனே நம்முடைய மாதிரியா இருக்கிறார்.
Hebrews 12,
எபிரேயர் 12
verse 7,
7 வசனம்,
when you are disciplined, God is dealing with you as with sons.
நீங்கள் சிட்சைகளை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக என்னை நடத்துகிறார்.
Because what son is there whom his father does not discipline?
தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?
We read about one of David's sons that David never disciplined him in his whole life.
தாவீதுடைய ஒரு குமாரனை ஒருவனை முழு வாழ்க்கையா முழுவதுமாக அவரை சிட்சிக்கவே இல்லை.
And so he rose up to be a rebel.
ஆகவே அவன் முரட்டாட்டக்காரனாய் எழும்பினான்.
So we have all these examples in the Old Testament of failure on the part of Moses and Samuel and David with their own children.
ஆகவே மோசே சாமுவேல் தாவீது இவருடைய பிள்ளைகளை குறித்த விஷயத்தில் எப்படி அவர்கள் தோற்றுப்போனவர்களாக இருந்தார்கள் என்பதை மாதிரியாக நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம்.
Number of the apostles were married.
அநேக அப்போஸ்தலர்கள் திருமணமானவர்கள்.
But we don't have any examples given us in the New Testament of how they brought up their families.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் என்கிற மாதிரி நமக்கு கொடுக்கப்படவில்லை.
But yet when we read the qualifications of an elder is that they must have believing children.
முப்பர்களுடைய கண்காணிகளுடைய பிள்ளைகளுடைய தகுதியை பார்க்கும் பொழுது விசுவாசமுள்ள பிள்ளைகளை வளர்த்தவர்களாக இருக்க வேண்டும்.
I presume that their children were believers.
ஆகவே அப்போஸ்தலருடைய பிள்ளைகள் விசுவாசிகளாக இருந்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன்.
But I can't say, I don't know.
எனக்கு தெரியாது, ஆகவே சொல்ல முடியாது.
But certainly we follow the word of God.
ஆனாலும் நாம் தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணுகிறோம்.
And that's why from the beginning we have emphasized that we must bring up our children in the discipline of the Lord.
ஆகவே தான் நாம் குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பத்திலிருந்தே நாம் பிள்ளைகளை சிச்சிக்க வேண்டும் என்று சொல்கிறோம்.
So there are two things mentioned in Ephesians 6.
எபேசியர் 6 ஆம் அதிகாரத்தில் இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
Ephesians 6 and verse 4.
எபேசியர் 6 வசனம் 4.
And the responsibility is not on the mother, it is on the father.
பொறுப்பு தாய்க்குரியது அல்ல, தகப்பனுக்குரியது.
It is not the mother who has to bring up the children, it is the father who has to bring up the children.
பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாயிடம் அல்ல, தகப்பனிடம் தான் இருக்கிறது.
Verse 1, children are to obey their parents.
ஒன்றாம் வசனம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
But the children must be brought up, verse 4, by the father.
ஆனால் நான்காம் வசனத்திலே பிதாக்கள் தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
It does not say parents bring up your children.
ஆகவே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக என்று சொல்லவில்லை.
Fathers.
தகப்பன்மார்கள்.
So if a child goes astray, it's not primarily the mother's fault, it's the father's fault.
ஆகவே ஒரு பிள்ளை வழி தவறி போகும் பொழுது பிரதானமாக தவறு தாயினுடையதல்ல, தகப்பனுடையது.
The father is probably not the head of the home.
ஒருவேளை தகப்பன் குடும்பத்துக்கு தலைவனாக இல்லை.
He is not. There are many fathers I know in CFC churches who are not the head of their home.
CFC சபைகளிலே அநேக தகப்பன்மார்களை அறிந்திருக்கிறேன், அவர்கள் குடும்பத்துக்கு தலையாக இல்லை.
You go into that home and you don't get the sense that father is the leader of this house.
நீங்கள் அந்த குடும்பத்துக்கு போனால் அந்த தகப்பன் தான் அந்த குடும்பத்தின் தலைவன் என்ற உணர்வை பெறுவதில்லை.
Well, that is a very poor example for your children to see.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது மிக மோசமான தவறான ஒரு முன்னுதாரணம்.
It's a very dangerous thing because the children can go astray then.
அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகள் வழி தவறி போவார்கள், ஆகவே இது அபாயமான காரியம்.
So the first thing I would say to all fathers here is you must be the head of your home.
ஆகவே முதலாவதாக பிதாக்களுக்கு தகப்பன்மார்களுக்கு சொல்றது நான் என்னவென்றால், நீங்கள் குடும்பத்திற்கு தலைவனாக இருக்க வேண்டும்.
Don't let your wife become the head of your home.
உங்களுடைய மனைவி குடும்பத்துக்கு தலையானவளாய் மாறிவிட வேண்டாம்.
That's not a good testimony.
அது நல்ல சாட்சி அல்ல.
By head, you know, in the world we talk of two types of heads.
இந்த உலகத்திலே இரண்டு விதமான தலைவர்களை குறித்து பார்க்கிறோம்.
One is the head of a department in an office.
ஒன்று துறை தலைவர் ஒரு அலுவலகத்தில்.
Or the head of a country.
அல்லது ஒரு நாட்டின் தலைவர்.
Or the head of a company.
அல்லது ஒரு கம்பெனியின் தலைவர்.
They are all rulers.
அவர்கள் எல்லாரும் ஆளுகை செய்கிறவர்கள்.
They just give orders. Do this, do this, do this.
அவர்கள் வேலை எல்லாம் எப்பொழுதுமே கட்டளை பிறப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
That is one type of head.
அது ஒரு விதமான தலைமைத்துவம்.
That is not the example in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் இது நமக்கு மாதிரி அல்ல.
There is another head.
இன்னொரு தலை இருக்கிறது.
That is the head of the body.
அது சரீரத்தினுடைய தலை.
So the husband must not be like the head of a company but like the head of a body.
ஆகவே ஒரு கணவன் ஒரு கம்பெனியினுடைய தலைவரை போல இருக்க கூடாது, ஆனால் ஒரு சரீரத்தின் தலையை போல குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும்.
See, the head of a company can tell all those under him, come on, do this.
ஆகவே ஒரு
finish this.
ஒரு கம்பெனியுடைய தலைவர் எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்து இதை செய், அதை செய், இதை முடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஆணை பிறப்பித்துக் கொண்டிருக்கலாம்.
If you're like that, that is, you're not a Christian head.
நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ தலைமைத்துவம் அல்ல.
Christian head is like the head of a body.
கிறிஸ்தவத்திற்கு தலை என்று சொன்னால், கிறிஸ்தவ விதமாய் தலை என்று சொன்னால் சரீரத்திற்கு தலையை போல.
That is your brain.
இது உங்களுடைய மூளை.
That's what it means by the head.
தலை என்று சொன்னால் உங்களுடைய மூளை.
But that brain not only controls this body but cares for everything in this body.
இந்த மூளையானது உங்களுடைய சரீர அவயவங்களை கட்டுப்படுத்துகிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு அவயவத்திற்காகவும் கரிசனை கொள்கிறது.
It's true that the brain tells the hands to move and the legs to move.
அந்த மூளையானது கையை பார்த்து அசை என்றும் காலை பார்த்து அசை என்றும் சொல்லுகிறது, அது உண்மைதான்.
In that sense the husband must be the head of the house.
இந்த ரீதியிலே ஒரு கணவன் ஒரு குடும்பத்திற்கு தலையா இருக்க வேண்டும்.
But also
அதே சமயத்தில்
if there is a small injury in the body immediately the head does something to cure it.
சரீரத்திலே ஒரு சிறு காயம் ஏற்பட்டால் உடனே அதை ஆற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த தலை செய்கிறது.
So you must be like that towards your wife.
ஆகவே உங்களுடைய மனைவியின் மீது இப்படி இருக்க வேண்டும்.
That even if a mosquito comes and sits on your hand, the head immediately says, drive it off.
ஒரு கொசு உங்களுடைய இடது கையில வந்து உட்கார்ந்தாலும் வலது கையை பார்த்து அதை விரட்டு என்று சொல்லி ஆணை பிறப்பிக்கிறது.
See how much of a care the head has for the body.
அந்த தலையானது சரீரத்தில் எவ்வளவு கரிசனுடையதாக இருக்கிறது.
That is the type of head the husband must be towards his wife.
இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை தான் வேதம் சொல்கிறது. ஒரு மனைவிக்கு கணவன் தலையா இருக்க வேண்டும்.
Not only controls the body but cares for the body.
சரீரத்தை கட்டுப்படுத்துகிறது மட்டுமல்ல சரீரத்தை பொறுப்படுத்தி கரிசனை கொள்வது.
So in our churches we must demonstrate homes like that.
ஆகவே நம்முடைய சபைகளில் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது என்பதை விளங்க காட்ட வேண்டும்.
Where the husband runs the home but also cares for every little need in that home.
ஒரு குடும்பத்தை நடத்துகிறவனாய் மட்டுமல்ல அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு சிறு தேவைகளையும் கவனிக்கிறவனாய் ஒரு கணவன் இருக்க வேண்டும்.
Not just the financial needs.
பொருளாதார தேவை மட்டுமல்ல.
But you know women have so many other problems. They get so emotional and they cry frequently.
ஸ்திரீகள் அடிக்கடி உணர்ச்சி பூர்வமானவர்கள், அடிக்கடி அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள்.
Because that is the way God has made them.
அப்படித்தான் தேவன் அவர்களை உண்டாக்கி இருக்கிறார்.
The Bible says they are the weaker sex.
வேதம் சொல்கிறது அவர்கள் பலவீனமான பாண்டம்.
See 1 Peter in chapter 3.
1 பேதுரு 3 ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
1 Peter 3.
1 பேதுரு 3 ஆம் அதிகாரம்.
It says husbands,
புருஷர்களே,
verse 7, you must live with your wife in an understanding way.
விவேகத்துடனே உங்கள் மனைவியோடு கூட வாழ்ந்து.
What must you understand about your wife? Number 1.
மனைவி குறித்து எதை விளங்கிக் கொள்ள வேண்டும், விவேகமாக இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Number 1.
ஒன்றாவது காரியம்.
It says here that she is a weaker vessel.
அவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறாள்.
So the way a husband must live is always recognizing my wife is a weaker vessel.
என்னுடைய மனைவி பலவீனமான பாண்டமாக இருக்கிறாள் என்பதை புரிந்துகொண்டு வாழ வேண்டும். இதுதான் முதலாவது காரியம்.
So you know like if you are traveling and you got 2 suitcases.
நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்கள், 2 சூட்கேஸ் இருக்கிறது.
One is heavy, one is light.
ஒன்று கனமான சூட்கேஸ், இன்னொன்று கனமில்லாத சூட்கேஸ்.
Which one will you ask your wife to carry and which one will you carry?
நீங்கள் எதை தூக்குவீர்கள், மனைவி எதை தூக்க சொல்வீர்கள்?
I know in the villages we see the woman carrying the big heavy suitcase on the head.
கிராமங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், தலையிலே மூட்டைகளையும் சூட்கேஸ்லாம் தலையிலே தூக்கி கொண்டு மனைவி செல்வாள்.
Man will walk like a maharaja and
அதுக்கு பின்னால் கணவன் மகாராஜாவை போல நடந்து போவார்.
But I hope nobody in CFC is like that.
ஆனால் CFC-ல யாருமே அப்படி இல்லை என்று நான் நம்புகிறேன்.
It's a weaker vessel.
பலவீனமான பாண்டமாக.
We understand.
ஆகவே நம்ம விளங்கிக்
கொள்வோம். Physical things we know, yeah, she's a weaker vessel.
இந்த பௌதிக காரியங்களிலே மனைவி பலவீனமானவள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
I'm sure all of you men will carry the heavier suitcase.
ஆகவே ஆண்களே, நீங்கள் எல்லாரும் கனமான சூட்கேஸ் தூக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன்.
But ஆனால் when it comes to other things also you must recognize she's weaker.
இது மட்டுமல்ல, மற்ற காரியங்களிலேயும் அவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறாள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
Some small thing happens and she starts crying.
சின்ன காரியம் நடக்கிறது, உடனே அழ ஆரம்பிக்கிறாள்.
Don't be so foolish to say, hey, why are you crying?
இதெல்லாம் போய் அழுதுட்டு ச்சே அப்படி சொல்லக்கூடாது.
That's because she's a woman.
அவள் ஸ்திரீயா இருக்கிறாள்.
Not because she is less spiritual than you.
உங்களை காட்டிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே குறைவானவள் என்பதனால அல்ல.
That is part of the weakness.
அது அந்த பலவீனத்தின் ஒரு பகுதி.
I'll tell you the reason for it.
அதற்குரிய காரணத்தை சொல்கிறேன்.
See, God has made women very sensitive.
தேவன் ஸ்திரீகளை அதிக உணர்வுகளாக படைத்திருக்கிறார். ஏனென்றால்
they have to care for little babies.
சின்ன குழந்தைகளுக்காக அவள் கரிசனப்பட வேண்டும்.
And their personality has been made sensitive so they know when a baby cries what it's crying for.
ஆகவே ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் அழுதாலுமே எதற்காக அந்த குழந்தை அழுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான அதிக உணர்வுள்ளவர்களாக படைத்திருக்கிறார்.
But the dumb husband, he does not even know why the baby is crying.
ஆனா ஊமையான கர்மனை பார்த்தால் அவர் அப்படியே எதுக்காக குழந்தை அழுகிறதுன்னு தெரியாது, அவர் பாட்டுக்கும் அவர் இருந்து கொண்டிருப்பார்.
He is quite foolish when it comes to babies.
குழந்தைகள் என்ற விஷயம் வரும்பொழுது கணவன் புத்திரமா இருக்கிறார்.
He may be very clever in engineering and computers and all, but he's
பொறியாளர் என்ற இன்ஜினியரிங் போன்ற காரியங்களிலே மிகுந்த வல்லுநராக இருக்கலாம்.
But that's not his fault. He's a man.
அது அவருடைய குறை இல்ல, அவன் ஒரு மனிதன்.
God did not make him like that.
தேவன் அப்படி அவனை உண்டாக்கவில்லை.
But a woman is made very sensitive because she has to care for a baby.
ஒரு ஸ்திரீ மிக உணர்வுள்ளவளாக இருக்க வேண்டும், ஏனென்று சொன்னால் குழந்தையை பராமரிக்க வேண்டும்.
Because of that sensitivity she is weaker even emotionally.
ஆகவே அந்த உணர்வின் நிமித்தமாக தான் உணர்ச்சி பூர்வமாக கூட பலவீனமானவளாக இருக்கார்.
Husband must understand that.
ஆகவே ஒரு புருஷன் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
And many of us are not taught these things when we get married.
நம்மளில் அநேகர் திருமணமான பொழுது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை.
But it's a good thing if we know it.
ஆனால் இதை அறிந்து கொண்டால் நல்லது.
When we get married, hey, I can't expect my wife to be as strong as I am emotionally.
திருமணமான பொழுது உணர்ச்சி பூர்வமாக என்னை போலவே வலிமையானவளாய் என் மனைவி இருப்பாள் என்று எதிர்பார்க்க கூடாது.
But even though she is weaker,
அவள் பலவீனமாயிருந்தாலும்
இட் சேஸ் ஹியர் இன் தி நெக்ஸ்ட் பார்ட் யூ மஸ்ட் கிவ் ஹர் ஆனர் அஸ் எ ஈக்குவல் ஹேர் ஆஃப் தி கிரேஸ் ஆஃப் லைஃப்
நித்திய ஜீவனாய கிருபை சுதந்திரிக்கிற விஷயத்திலே நீங்கள் சமமாக அவளை நடத்த வேண்டும்
தட் மீன்ஸ் ஷீ இஸ் சிட்டிங் ஆன் எ த்ரோன் அஸ் எ குவீன் பட் தி த்ரோன் இஸ் தி சேம் லெவல் அஸ் தி கிங்ஸ் த்ரோன்
சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் ராணியாக ஆனால் உங்களுடைய சிங்காசனம் எந்த அளவோ அதே அளவு உயரம் தான் அதுவும் இருக்கிறது
So I ask many husbands
அனைக கணவன்மாரை நான் கேட்கிறேன்
Do you want to be the king in your house
உன்னுடைய வீட்டிலே நீ ராஜாவாக இருக்க வேண்டுமா
Yes or no
ஆமா இல்லையா
I know you all say yes I know it in your heart to say yes
உள்ளத்தில் எல்லாரும் ஆமாம் என்று சொல்கிறீர்கள் எனக்கு தெரியும்
I'll tell you the way to be the king in your house
உங்கள் வீட்டிலே நீங்கள் ராஜாவாக இருப்பதற்குரிய வழியை சொல்லி தருகிறேன்
Guaranteed way certain way
ஒரு குறிப்பிட்ட விதத்திலே மாறலாம்
Make your wife a queen
மனைவியை ராணி ஆக்கி விடுங்கள்
you will automatically be the king
நீ தானாகவே ராணி ராஜாவாக முடியும்
treat her like a queen
மனைவியை ராணியாக நடத்துங்கள்
you will be a king
நீங்கள் ஒரு ராஜாவாக இருப்பீர்கள்
so it says here that's what I'm taking this verse fellow heir heir means like somebody who is sitting on a throne
உடன் சுதந்திரவாளி என்று சொன்னால் சிங்காசனத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இன்னொரு
நபர் even though she is a weaker vessel you don't put her on a lower level she's the
பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் நீங்கள் அதை உடனடியாக கீழாக வைப்பதில்லை உங்களுக்கு சமமாக வைக்கும்
but you must be the head the king
நீங்கள் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் தலைவனாக இருக்க வேண்டும்
but she is the queen on the same level
ஆனால் உங்கள் அதே நிலையிலே அவர்கள் ராணியாக
இருக்க now it says here if you don't do that
இதை செய்யாவிட்டால்
even though you are a very spiritual man
மிகுந்த ஆவிக்குரிய நபராக இருந்தாலும்
you know the bible so much
வேதத்தை அதிகமாக அறிந்திருந்தாலும்
it says god will not hear your prayer
உன்னுடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார்
do you know that there are hundreds and thousands of believing husbands in the world whose prayers god does not hear
உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புருஷன்மார்கள் இருக்கிறார்கள் அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை
there are many reasons why god does not hear our prayer
தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்காதிருப்பதற்கு பல காரணங்கள்
உண்டு you don't forgive somebody god won't hear your prayer
நீங்கள் யாரையாவது மன்னிக்காவிட்டால் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார்
you have a quarrel with somebody and you don't settle it god says don't come with your offering I won't hear your prayer
நீங்கள் யாரிடத்திலாவது சண்டை போட்டுக்கொண்டு நீங்கள் அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் போ என்று சொல்கிறார்
if you regard sin in your heart it says god will not hear you
உள்ளத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தால் தேவன் ஜெபத்துக்கு செவி கொடுக்கார்
many reasons
பல காரணங்கள்
and here is one more reason
இங்கே இன்னொரு காரணம்
you did not treat your wife recognize her as a weaker vessel and give her an equal position with you
நீங்கள் மனைவியை பலவீனமான பாண்டம் என்று எண்ணி நடத்தாமல் உடன் சுதந்திரவாளியாக நீங்கள் சமநிலையில்
வைக்காமட்டால்
ஜெபிக்கும் பொழுது
not answered
ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதில்லை
now if your wife is an evil woman
உங்களுடைய மனைவி ஒரு பொல்லாத ஸ்திரியாக இருந்தால்
you must still treat her
அப்பொழுதும் நீங்கள் அதே விதத்திலே நடக்க வேண்டும்
she may be rebel and be bad but your prayers will be heard
அவர்கள் முரட்டாட்டமானவர்களாய் பொல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட நீங்கள் அப்படி நடத்துவீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும்
it's your attitude that matters
ange kaari venna vendru ungudeya manappanmai
there are many godly men who do not have peaceful homes
aneega devakkulla manidargalukku samadhanamana kudumbangal illai
because they don't have good wives
yenal nalla manaimargal avarku
vaikkum there are many godly women who don't have good homes because they don't have godly husbands
aneega devakkulla strigalukku nalla devakkulla kudumbangal illai yenal sonnal devakkulla kanavan avarku kidaikkavillai
so God doesn't say you must have a godly home.
ஆகவே உங்களுக்கு தேவனுக்குள்ள குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
But he says you must have a godly attitude towards your wife or husband.
மனைவியின் மீதோ கணவன் மீதோ தேவபக்தியுள்ள ஒரு சிந்தை இருக்க வேண்டும்.
You are not responsible for your husband's behavior or your wife's behavior.
உங்களுடைய கணவனுடைய நடத்தைக்கோ மனைவியுடைய நடத்தைக்கோ நீங்கள் பொறுப்பாளி அல்ல.
But you are responsible for your attitude towards that person.
ஆனால் அந்த நபர் மீது இருக்கக்கூடிய மனநிலைக்கு உங்கள் மனநிலைக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி.
But when it comes to children,
பிள்ளைகளை வரும்பொழுது
God doesn't say you are not responsible for the way you bring up your children.
பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய விஷயத்திலே உங்களுக்கு பொறுப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
You are responsible.
நீங்கள் தான் பொறுப்புள்ளவர்.
Because you got that child from the time it is a baby.
ஏனென்றால் அந்த குழந்தையானது சிறு குழந்தை இருக்கும் பொழுது இருந்தே உங்களிடத்திலே பிள்ளையாக இருக்கிறது.
You didn't get your wife from the time she was a baby, so if she's ungodly it's okay.
உங்களுடைய மனைவி சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே உங்களுக்கு மனைவியாக கிடைக்கவில்லை. ஆகவே அவள் தேவபக்தி இல்லாதவளாய் இருந்தால் அது பரவாயில்லை.
So it's not your fault.
அது உங்களுடைய குறை அல்ல.
Because it is the way they are brought up in childhood that determines what they become when they are old.
சிறு பிராயத்தில் முதல் எப்படி வளர்க்கிறீர்களோ அதுதான் பெரியவளாய் எப்படி இருக்கிறாள் என்பதை தீர்மானிக்கிறது.
So if your wife was not brought up properly by her parents then of course she may be wayward when she's old.
ஆகவே உங்களுடைய மனைவி அவளுடைய பெற்றோர்கள் சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பொல்லாதவர்களாய் இருக்கலாம்.
So you are not responsible for that.
ஆகவே அதற்கு நீங்கள் பொறுப்பாளிகள் அல்ல.
But your children,
ஆனால் உங்களுடைய பிள்ளைகள்
you are responsible for.
நீங்கள் தான் பொறுப்பானவர்கள்.
Now I want to show you an amazing example in the book of Hebrews.
எபிரேயர்லே ஒரு அற்புதமான ஒரு மாதிரி உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In Hebrews chapter 11,
எபிரேயர் 11 ஆம் அதிகாரம்
it speaks about the parents of Moses.
மோசேனுடைய பெற்றோரை குறித்து வாசிக்கிறோம்.
You know, Hebrews 11 is full of miracles.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அற்புதங்களால் நிறைந்திருக்கிறது.
100 year old Abraham gets a child.
100 வயது நிரம்பிய ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கிறது.
90 year old Sarah gets a baby.
90 வயது நிரம்பிய சாராளுக்கு குழந்தை பிறக்கிறது.
The Red Sea is split into two.
அங்கே செங்கடல் இரண்டாக பிளக்கிறது.
Walls of Jericho are pulled down.
எரிகோவின் மதில் சுவர் இடிகிறது.
Lions are torn to pieces.
அங்கே சிங்கங்கள் துண்டாய் கிழிக்கப்படுகிறது.
And Elijah raises people from the dead.
எலியா மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறார்.
All full of miracle, 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 miracle.
எல்லாம் அற்புதங்கள், 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 அற்புதங்கள்.
And in the middle of that,
அதன் மத்தியிலே,
it says in verse 23, Hebrews 11:23, something which does not look like a miracle.
அற்புதத்தை போல தெரியவில்லை.
That Moses' parents hid him when he was a little baby.
மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை ஒளித்து வைத்தார்கள்.
And then you know the story, they put him in the river.
அதற்கு பிறகு ஒரு நைல் நதியிலே அந்த குழந்தையை போட்டு விட்டார்கள்.
And Pharaoh's daughter found the baby and picked it up.
பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை எடுத்துக்கொண்டாள்.
And Moses' sister came up and said, "Can I buy a find an ayah for her for the
மோசேடைய அக்கா அங்கே வந்து நான் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியா ஒரு ஆயாவை கூட்டிக் கொண்டு வரட்டுமா
என்று கேட்டாள். And she called her mother.
அவள் போய் தான் அந்த குழந்தையுடைய தாயை கூட்டிக் கொண்டு வருகிறாள்.
Pharaoh said,
பார்வோ சொன்னார்,
did not know it was the mother, said to this lady,
அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், தன்னுடைய தாய் என்று தெரியாது, மோசேயுடைய தாய் என்று தெரியாது.
You take care of this child till it's a little grown up.
அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த தாயை பார்த்து, தாய் என்று தெரியாது அந்த பெண்ணை பார்த்து, இந்த குழந்தை வளரும் வரைக்கும் நீ பொறுப்படுத்துக்கொள்.
And when it's grown up, send him to the palace.
அவன் வளர்ந்த பிறகு அரண்மனைக்கு அனுப்பு.
Because Pharaoh's daughter didn't want all the headache of bringing up her.
அந்த குழந்தை வளர்க்க கூடிய தொந்தரவுலாம் நமக்கு ஏன்னு சொல்லி பார்வோனுடைய குமாரத்தி வளர்ப்பதை விரும்பவில்லை.
Till it's able to take care of itself, then bring him to the palace.
அந்த குழந்தை வளர்ந்து தனக்கே பொறுப்புகளை கவனிக்க கூடிய அளவுக்கு வளர்ந்த பிறகு அரண்மனையில கொண்டு வந்து விடு.
I don't know how many years Moses was at the home.
ஆகவே மோசே தன்னுடைய தாயோடு கூட வீட்டில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை.
Let us assume that he was at home for 7 years.
7 ஆண்டுகள் வீட்டில் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் அனுமானித்துக் கொள்வோம்.
Because then he can take care of himself in the palace.
7 வயசிலே தான் எல்லா காரியமும் பொறுப்படுத்திக் கொள்ள முடியும்.
So Moses' mother knew.
ஆகவே மோசேயினுடைய தாய் அறிவாள்.
I have this child with me only for 7 years.
7 ஆண்டுகள் மட்டுமே என்னுடைய பிள்ளையாக இந்த மோசே வீட்டில் இருக்க போகிறான். அதற்கு பிறகு
he is going to go into the most worldly place in the whole world.
முழு உலகத்திலுமே இருக்கக்கூடிய மிகவும் மோசமான உலக பிரகாரமான இடத்திற்கு என்னுடைய மகன் செல்ல போகிறான்.
Pharaoh's palace, there's so much of sexual sin and money and all types of evils.
எவ்வளவு பணமும் பாலியல் பாவங்களும் நிறைந்த ஒரு இடமாகத்தான் பார்வோனின் அரண்மனை இருந்தது.
My little boy is going to go there when he's 7 years old.
7 வயது நிரம்பினவனாய் என்னுடைய மகன் இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு செல்ல போகிறான்.
They will brainwash him that he's an Egyptian and the son of Pharaoh and all.
அவன் பார்வோனுடைய குமாரன், அவன் ஒரு எகிப்தியன் என்று அவனை மூளைச்சலவை செய்ய
போகிறார்கள். So Moses' mother felt, I have to do everything possible for this child in 7 years.
ஆகவே இந்த 7 ஆண்டுகளிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரமாய் நான் இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியது செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்.
And she could not get much help from her husband.
தன்னுடைய கணவனிடத்திலிருந்து போதுமான உதவி கிடைக்கவில்லை.
Because all those Israelites were slaves.
ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே அடிமைகளாக இருந்தார்கள்.
6 o'clock in the morning the father will go to work as a slave.
காலையில 6 மணிக்கு அடிமையாக வேலைக்கு போய் விடுவார்.
When the little baby is asleep.
அங்கே தூங்க குழந்தை இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும்.
By the time he comes back at 9 o'clock at night the baby is asleep again.
இரவு 9 மணிக்கு வீட்டுக்கு வரும்பொழுது குழந்தை மீண்டும் தூங்கி விடும்.
So the father doesn't get any time with the child.
ஆகவே தகப்பனுக்கு பிள்ளையோடு கூட செலவழிக்க நேரம் இல்லை.
So the mother realized, I've got to bring up this child.
ஆகவே தாய் உணர்ந்தாள், நான் தான் இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும்.
You see what a fantastic job this mother did as a single woman.
ஒரு தனி ஸ்திரீயாக இருந்து எவ்வளவு அற்புதமான அதிசயமான வேலையை செய்தார்கள் என்று பாருங்கள்.
That even though Moses went to the palace at the age of perhaps 7,
7 வயதிலே பார்வோனுடைய அரண்மனைக்கு மோசே போயிருந்தாலும் கூட,
and lived there for 33 years.
அங்கே 33 ஆண்டுகள் வாழ்ந்தார்.
Till the age of 40,
40 வயது வரை.
When he is 40 years old,
40 வயது ஆகும்பொழுது,
he says, I'm not an Egyptian, I'm an Israeli.
நான் எகிப்தியன் அல்ல, நான் இஸ்ரவேலன் என்று சொல்கிறார்.
It says here he considered verse 26 the reproach of Christ greater riches than the treasures of Egypt.
இங்கே 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இனி வரும் பலமே நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று
எண்ணினார். Why should he say I belong to that slave nation?
நான் இந்த அடிமை தேசத்திற்கு சொந்தமானவன் என்று ஏன் சொல்ல வேண்டும்?
He could have kept quiet about it and become the Pharaoh. He would have definitely been the Pharaoh.
அதை மௌனமாய் தான் வைத்திருந்து வெளியே சொல்லாமல் இருந்து கண்டிப்பாக அடுத்த பார்வோனாய் வந்திருக்கலாம்.
But he gave up that.
ஆனால் அதை விட்டுவிட்டார்.
He gave up the honor and position of this world.
இந்த உலகத்தினுடைய கனத்தையும் ஸ்தானத்தையும் விட்டுவிட்டார்.
Because he wanted to be identified with God's people and the Messiah who was going to come.
ஏனென்றால் தன்னை தேவனுடைய ஜனங்களோடும் கூட இனி வரப்போகிற மேசியாவோடும் கூட தன்னை ஒப்பிட்டு உள்ளடக்க முடிய விரும்பினார்.
Where did he learn that?
எங்கே இதை கற்றுக்கொண்டார்?
In his first 7 years his mother had drilled it into his head.
ஆறு முதல் ஏழு ஆண்டுகளிலே தாயானவள் தன்னுடைய மனதில் எல்லாவற்றையும் பதித்து விட்டார்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
You are not an Egyptian.
நீ ஒரு எகிப்தியன் அல்ல.
You are an Israeli.
நீ இஸ்ரவேல் தேசத்தான்.
Many times a day.
ஒரு நாளிலே பல சமயங்கள்.
Till that child got it in his head, I am not an Egyptian, I am an Israel.
நான் இஸ்ரவேல் தான், நான் எகிப்தியன் அல்ல என்று அந்த குழந்தை சொல்லும் அளவுக்கு.
33 years later he remembers it. I am not an Egyptian.
33 ஆண்டுகள் கழித்து அவன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறான், நான் எகிப்தியன் அல்ல.
And then another thing.
இன்னொரு காரியம்.
His mother taught him, be careful of sexual sin.
பாலியல் பாவத்தை குறித்து நீ மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்.
Imagine teaching a little 7-year-old child all this.
ஏழு வயது பையனுக்கு இவ்வளவு போதனை தேவையா?
We normally should not teach little children about all those things.
பொதுவாக சிறு பிள்ளைகளுக்கு இவ்விதமான காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க கூடாது.
But she had to do it because at 7 years he's going away.
ஆனால் அவள் செய்ய வேண்டியதா இருந்தது. ஏன் என்று சொன்னால் ஏழு வயதிலே அவன் போய்விடுவான்.
Because when he goes away, who's going to teach him about the evil of sexual sin?
போய்விட்டால் இந்த பாலியல் பாவங்களை குறித்து யார் அவனுக்கு போதிப்பது?
So she had to give him a crash course and train him with 27.
ஆகவே அதற்கு ஒரு படிப்பை எடுத்து ஏழு வயதிலேயே சொல்லிக் கொடுக்க
வேண்டியது. And so when he is 40 years old,
ஆகவே அவன் 40 வயதான பொழுது,
says in verse 25,
25வது வசனத்திலே,
I will not accept the passing pleasures of sin.
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று
சொன்னார். Pharaoh's palace was full of immorality.
பார்வோனுடைய குமாரர்கள் எல்லாரும் மிகவும் அவர்கள் ஒழுக்கம் நெருங்கிட்டவர்களாக இருந்தார்.
Moses kept himself pure.
ஆனால் மோசே தன்னை சுத்தமாய் காத்துக்கொண்டார்.
And he says the passing pleasure of sin.
அநித்தியமான பாவ சந்தோஷம்.
That means he knew his mother taught him there is pleasure in sin but it is passing.
ஆகவே தன்னுடைய தாய் தனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், பாவத்திலே சந்தோஷம் உண்டு, ஆனால் அந்த சந்தோஷம் சீக்கிரமாய் மறைந்துவிடும்.
Do you teach your children?
உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா?
You don't have to teach them when they are 7, at least when they are 15, 17 years old.
7 வயதா இருக்கும்போது சொல்லிக் கொடுக்க வேண்டாம், 15, 17 வயதா இருக்கும்போது சொல்லிக் கொடுக்க
வேண்டும். There is pleasure in sin, but it's a passing pleasure.
சந்தோஷம் உண்டு, அது கடந்து போய்விடும்.
Be careful when you deal with the opposite sex.
எதிர் பாலரோடு கூட இடைபடும் பொழுது ஜாக்கிரதையா இரு.
Be very careful, you'll be tempted.
நீ மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், நீ சோதிக்கப்படுவாய்.
Temptation and pleasure, but it is a passing thing.
அதிலே அதிக சோதனை உண்டு, அதிக சந்தோஷம் உண்டு, ஆனால் அது அநித்தியமான கடந்து போகிற சந்தோஷம்.
Do you want your daughters to be careful that they don't fall in love with somebody and ruin their whole life?
யார் மீதாவது காதல் கொண்டு தன்னுடைய முழு வாழ்க்கையும் கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கிறீர்களா? பெண் பிள்ளைகள்,
Moses' mother took that seriously.
மோசேயுடைய தாய் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள்.
And you mothers must teach your children that.
தாய்மார்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை போதிக்க வேண்டும்.
Fathers and mothers.
தகப்பனும் தாயும்.
The responsibility is primarily the fathers.
பிரதானமாக இந்த பொறுப்பு தகப்பனை சார்ந்ததாகும்.
The mothers have to teach their daughters.
ஆகவே தாய்மார்கள் தங்களுடைய மகள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
So the three things that Moses rejected.
ஆகவே மூன்று காரியங்களை மோசே தள்ளிவிட்டார்.
The honor of this world.
இந்த உலகத்தினுடைய கனம்.
Verse 24, I don't want to be called the son of Pharaoh's daughter.
பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுதை வெறுத்தான்.
It's good to give our children a good education.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பது நல்லதுதான்.
Because that way they can earn a living in the world.
ஏனென்றால் அது மூலமாக அவர்கள் தங்கள் சொந்த சம்பாத்தியத்தை செய்ய முடியும்.
According to your financial ability and according to their level of intelligence.
உங்களுடைய பொருளாதார வசதியை பொறுத்தும் அவருடைய புத்தி கூர்மையை பொறுத்தும் ஏற்ற ஒரு படிப்பை கொடுக்க வேண்டும்.
Give them the best education possible.
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல படிப்பை அவர்களுக்கு கொடுங்கள்.
Parents must be willing to sacrifice in order to give their children a good education.
பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பதற்கு பெற்றோர்கள் அவர்கள் தியாகம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
My wife and I did that.
நானும் என்னுடைய துணைவியாரும் இதை செய்தோம்.
We sacrificed everything possible to give our children good food, good education.
எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தையும் நல்ல படிப்பையும் கொடுக்க முடியாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் தியாகம் செய்தோம்.
But we must teach them that is not the great thing in the world. That's only to earn your living.
இது உலகத்திலே பிரதானமான காரியம் அல்ல. இது வந்து நீ சம்பாதித்து வயிற்று பிழைப்புக்காக தான் என்று சொல்ல வேண்டும்.
Don't seek for the honor of this world.
அவன் இந்த உலகத்தின் கனத்தை தேட வேண்டாம்.
That's what we have to teach our children.
இதைத்தான் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க
வேண்டும். Secondly, the pleasures of sin, verse 26, are passing.
இரண்டாவது பாவத்தின் சந்தோஷங்கள் கடந்து போய்விடும்.
Reject them.
அதை தள்ளிவிடு.
And thirdly,
மூன்றாவதாக,
verse 26,
26,
don't run after the riches of this world.
இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களுக்கு பின்னாக, பணத்தின் பின்னாக, ஐஸ்வர்யத்தின் பின்னாக ஓட
வேண்டாம். Three things that Moses' mother taught him which he remembered 33 years later.
மூன்று காரியங்களை மோசே சிறியவனாய் இருக்கும்பொழுது தாய் கற்றுக் கொடுத்தார்கள். 33 ஆண்டுகள் கழித்து அதை நினைவில்
வைத்துக்கொண்டார். I don't want the honor of this world.
எனக்கு இந்த உலகத்தின் கனம் வேண்டாம்.
I don't want the passing pleasures of sin.
கடந்து போகிற சந்தோஷம் வேண்டாம்.
And I don't want to run after money.
பணத்தின் பின்னாக ஓட வேண்டாம்.
That's why he became a man of God.
ஆகவே தான் அவன் தேவ மனிதனாய் மாறினான்.
In the New Testament you read of another young man like that called Timothy.
புதிய ஏற்பாட்டிலே இன்னும் ஒரு வாலிபனை நீங்கள் வாசிக்கலாம். அவனுடைய பெயர் தீமோத்தே.
Timothy also he was brought up by his mother.
தீமோத்தே கூட தன்னுடைய தாயினாலே வளர்க்கப்பட்டவர்.
You read in 2 Timothy 1.
2 தீமோத்தே 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Paul tells Timothy.
பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார்.
Verse 5.
5வது வசனம்.
I am mindful of the sincere faith which was first in your grandmother Lois and in your mother. I'm sure it is in you.
அந்த விசுவாசமானது வந்து உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது என்று சொல்கிறார்.
See his mother Eunike had faith in Christ.
ஐனிக்கையாள் தீமோத்தேயுடைய தாய்க்கு கிறிஸ்துவிலே விசுவாசம் இருந்தது.
We read in Acts 16 that her husband was a Greek businessman.
அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே தீமோத்தேயுடைய தகப்பன் ஒரு கிரேக்க தொழிலாளியாக இருந்தார்.
He was probably interested in money and business.
அவருக்கு விருப்பமெல்லாம் பணத்திலேயும் தொழிலிலேயும்
தான். He had no interest in godly things.
தேவத்துவமான காரியங்களில் விருப்பமில்லை.
If your husband is like that, what do? Then you have to bring up your children.
உங்கள் புருஷன் அப்படிப்பட்டவராக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
In Moses' case, the father may have been godly, but he was at work the whole day.
மோசேனுடைய விஷயத்தை பொறுத்தவரை தகப்பன் தேவத்துவமான இருந்திருக்கலாம், ஆனால் அடிமையாக இருந்த அப்படின்னாலே காலையில் இருந்து இரவு வரை வேலை செய்ய வேண்டும்.
Mother had to do it.
ஆகவே தாய் தான் செய்ய வேண்டியிருந்தது.
Timothy's case, the father was just a godless person.
ஆனால் தீமோத்தேயுடைய விஷயத்திலே தகப்பன் ஒரு தேவபக்தி அற்றவனாக இருந்தார்.
So the mother had to do it.
ஆகவே தாயாக தான் செய்ய வேண்டியிருந்தது.
You know, even though it's the father's responsibility to bring up children, yet if he fails the mother must do it.
ஆகவே பிள்ளை வளர்ப்பது தகப்பனுடைய பொறுப்பாக இருந்தாலும் அவர் தவறும் பொழுது தாய் அதை செய்ய வேண்டும்.
Like if a father usually the father in the house goes to work and earns the money.
வழக்கமாக தகப்பன் தான் போய் சம்பாதித்து வீட்டுக்கு பணத்தை கொண்டு வர வேண்டும்.
But what if the father is sick and paralyzed and at home, then the mother has to go and earn the money.
ஆனா தகப்பனுக்கு வியாதி வந்து வாதம் வந்து வீட்டிலே படுத்து கிடந்தால் என்ன செய்வது? தாய் தான் போய் வீட்டுக்கு வேலை செய்ய வேண்டும். வீட்டுக்கு
வெளியே the father is a failure to bring up the children in a godly way, the mother must do it.
ஆகவே தகப்பன் பிள்ளை வளர்க்க வேண்டிய விஷயத்திலே தவறி விட்டால் தாய் தான் அதை செய்ய வேண்டும்.
And there are good examples in Moses' mother and Timothy's mother.
மோசேனுடைய தாயும் தீமோத்தேயுடைய தாயும் நல்ல மாதிரிகளாக இருக்கிறார்கள்.
That Timothy's mother taught him faith first of all.
தீமோத்தேயுடைய தாய் முதலாவதாக தீமோத்தேயுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார்கள்.
It says your faith which is in your mother you've got.
உன் தாய்க்குள்ள இருந்த விசுவாசமானது உனக்கு கிடைத்திருக்கிறது.
How do you teach your children to have faith?
பிள்ளைகளுக்கு விசுவாசம் வைக்க முடியும் எப்படி கற்றுக் கொடுப்பது?
It's good to teach them the Bible.
வேதத்தை கற்றுக் கொடுப்பது நல்லது.
But to teach them faith is when you have a problem to say, hey, we're not going to be worried, we've got a father.
விசுவாசம் என்றால் ஒரு பிரச்சனை வரும்பொழுது கவலைப்படாதே, நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுப்பது.
And Timothy must have seen his mother whenever there's a problem in the house saying, let's pray.
தீமோத்தேயுடைய தாயை தீமோத்தேயை பார்த்திருப்பார். எப்பொழுதெல்லாம் வீட்டிலே பிரச்சனை வருகிறதோ அம்மா சொல்லுவாங்க, வாப்பா ஜெபிக்கலாம்.
Or when the Timothy is sick, mother would say, come, I'm going to pray for you.
அல்லது தீமோத்தே வியாதிப்பட்டிருந்தால் தாய் அவனுக்காக ஜெபிக்கிறதை பார்த்திருப்பார்.
Or if there's lack of finances in the house, she would say, let's pray.
அல்லது பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது வா ஜெபிக்கலாம் என்று சொல்லியிருந்தார்.
So Timothy grew up in this home where whenever there's a problem, the mother would say, come, let's pray, God will hear us.
ஆகவே எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ வா தேவனிடத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்திலே தீமோத்தே வளர்ந்தார்.
He must have seen so many examples of answered prayer as he grew up.
ஜெபத்துக்கு கிடைத்த பதிலை பல சமயங்களிலே தீமோத்தே வளர வளர பார்த்து வந்திருக்கிறார்.
And that is how he gets faith.
இப்படித்தான் அவருக்கு விசுவாசம் கிடைத்தது.
Not just by teaching the Bible.
வேதத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக மட்டுமல்ல.
That is why God allows many difficult situations in our life.
ஆகவே தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டமான சம்பவங்கள் நடைபெறும்படி அனுமதிக்கிறார்.
That's how Jesus trained his own disciples.
இப்படித்தான் இயேசுவும் தம்முடைய சொந்த சீஷர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்.
He allowed them to face a storm in the lake.
கடலிலே போகும்பொழுது ஒரு புயலை சந்திக்க அனுமதித்தார்.
And he stopped it.
அவர் அந்த புயலை நிறுத்தினார்.
Faith.
விசுவாசம்.
Oh, there's no food for 5,000. He would multiply the loaves.
5,000 பேருக்கு சாப்பாடு இல்லை, அந்த அப்பத்தையும் மீனையும் பெருகச் செய்தார்.
Faith.
விசுவாசம்.
Or the wine is run out, he would produce the wine.
அல்லது திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, இப்போது திராட்சரசத்தை அவர் அற்புதமாய் உண்டாக்குகிறார்.
Or no, they couldn't catch any fish, he would help them to catch.
மீன் பிடிக்க முடியவில்லை, இப்போது மீன் பிடிக்கவே இயலவில்லை, இப்போது விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார், மீன் பிடிக்கிறார்.
All these things எல்லாவற்றிலையும்
இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்.
God can solve every problem.
தேவனால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்.
That is the message we have to teach our children.
இந்த செய்தி தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும்.
That is the message that father and mother must understand.
இந்த செய்தி தான் தகப்பனும் தாயும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
We may face problems, but God can solve every problem.
நாம் பிரச்சனைகளை சந்திக்கலாம், ஆனால் தேவன் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார்.
Not in the way we wish.
நாம் எந்த விதத்தில் விரும்புகிறோமோ அதே விதத்தில் தீர்க்க மாட்டார்.
In his way.
அவருடைய சொந்த விதத்திலே.
We can't tell God you must do it like this.
ஆண்டவரே நீ இப்படி தான் செய்ய வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் சொல்ல முடியாது.
I'll tell you one thing.
ஆனா நான் ஒன்றை உங்களுக்கு
சொல்லுகிறேன். You cannot tell God what to do. தேவனே நீர் இதை
எப்படி தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம்.
Whatever problem you have in your life.
ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமான பிரச்சனை வந்தாலும்
சரி. I can tell you from 56 years of experience.
என்னுடைய 56 ஆண்டுகள் அனுபவத்தில் சொல்ல முடியும்.
You can go to God.
நீங்கள் தேவனிடத்தில் போங்கள்.
Say Lord, I don't know what the solution to this problem is.
ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்று எனக்கு தெரியவில்லை.
But one thing I know.
ஆனால் ஒன்று எனக்கு தெரியும்.
You are my Father.
நீருடைய தகப்பன்.
You are in heaven.
நீர் பரலோகத்தில் இருக்கிறீர்.
You run this universe.
நீர் இந்த அண்டசராசத்தை நடத்துகிறீர்.
Absolutely nothing you cannot do.
ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
There's no problem that's too difficult for you.
உமக்கு கடினமான பிரச்சனை என்று எதுவுமே இல்லை.
And I trust you.
நான் உம்மை நம்புகிறேன்.
And I will keep trusting you till I see this problem solved.
இந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் ஆண்டவரே நான் உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன்.
And our children must see that.
நம்முடைய பிள்ளைகள் இதை பார்க்க வேண்டும்.
Whenever my children were sick even with a small fever I would lay my hands on them.
எப்பொழுதுமே பிள்ளைகள் வியாதி படுகிறாலோ சின்ன ஜுரம் வந்தாலும் சரி என்னுடைய கையை அவர் தலையில் மேல் வைத்து
ஜெபிப்பேன்.
நீங்க அதை செய்ய
வேண்டும். Father or mother,
தாப்பனோ
தாயோ, lay your hands on your child and pray. Don't wait for some elder brother to come.
கூப்பர் வரவரை காத்திருக்க வேண்டாம். நீங்கள் தலையிலே கை வைத்து ஜெபியுங்கள்.
God will hear your prayer.
தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார்.
You are a member of the body of Christ.
நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாய் இருக்கிறீர்கள்.
You are a member of the body of Christ when you put your hand on your child, that is the hand of Jesus.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாய் இருக்கிறீர்கள்.
உள்ளத்திலே
கொஞ்சம் விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கிறோம்.
And your children must also see a very good relationship between you and your wife.
உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் நல்ல உறவு இருக்கிறதையும் பிள்ளைகள் பார்க்க வேண்டும்.
You know that children learn not just by what they learn in school.
பிள்ளைகள் பள்ளியிலே கற்றுக் கொடுக்கிறது மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை.
They don't learn character in school. They learn character at home.
அவர்கள் குணத்தை பள்ளியிலே கற்றுக் கொள்வதில்லை. குணத்தை வீட்டிலே தான் கற்றுக்
கொள்கிறார்கள். They learn languages and science and mathematics.
பள்ளியிலே அவர்கள் பாஷையை கற்றுக் கொள்கிறார்கள். தமிழ், கணிதம், விஞ்ஞானம் போன்ற காரியங்களை கற்றுக் கொள்கிறார்கள்.
Home they learn character.
ஆனால் வீட்டிலே தான் குணாதிசயத்தை கற்றுக் கொள்கிறார்கள்.
How should I talk to somebody who is older than me?
என்னை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர்களிடத்தில் எப்படி நான் பேசுவது?
Where does the child learn that?
அந்த குழந்தை எங்கே கற்றுக்கொள்ள போகிறது?
Listen.
கவனிங்க.
The child will learn that when he sees how his mother talks to his father.
எப்படி அம்மா அப்பாவிடத்தில் பேசுகிறார்கள் என்பதிலிருந்து அந்த பிள்ளை பெரியவர்களிடத்தில் பேச கற்றுக்கொள்கிறது.
And he sees how the mother talks to the father.
தாப்பன் தாயினிடத்தில் எப்படி பேசுகிறார்? தாய் தாப்பனிடத்தில் எப்படி பேசுகிறார்?
If it is in a rude, angry way.
கோபமாக, காரசாரமாக, மரியாதை குறைவாய் பேசினால்
child says, oh, that's okay. I can speak in a rude, angry way to older people.
ஓ, நானும் இப்படி பேசலாம் என்று சொல்லி மரியாதை குறைவாய் பேச ஆரம்பிக்கிறது.
So don't blame your children for habits that they picked up from you.
ஆகவே உங்களிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட பழக்கத்திற்காக குழந்தைகளை குற்றம் சுமத்த வேண்டாம்.
Very often we blame our children for habits they picked up from us.
அடிக்கடி நாம் நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பழக்கத்துக்காக பிள்ளைகளை குறை கூறுகிறோம்.
You take a simple example.
சின்ன உதாரணம்.
How do your children learn a language?
பாஷை எப்படி பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள்?
They learn it by listening to father and mother talking that language.
அப்பா அம்மா அந்த மொழியை பேசுகிறதை கேட்டு 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 அந்த மொழியை பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள்.
Why is it English home? The children learn English in a Tamil home. The children learn Tamil.
ஆங்கிலேயருடைய வீட்டிலே பிள்ளைகள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறது. தமிழர்களுடைய வீட்டிலே பிள்ளைகள் தமிழை கற்றுக்கொள்கிறது.
You are not teaching them.
நீங்கள் போதிப்பதில்லை.
They are listening to you all the time.
எல்லா நேரங்களிலும் நீங்கள் பேசுகிறதை கவனித்துக் கொண்டே
இருக்கிறார். They are listening, listening, listening. They absorb it and then they start talking.
அவர்கள் கவனித்து 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 அதை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள்.
We all know that.
நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம்.
You know, if husband and wife are always quiet in the home, the children will learn nothing.
கணவனும் மனைவியும் பேசாமலே அமைதியாக இருந்தால் பிள்ளைகள் ஒன்றுமே கற்றுக்கொள்ள மாட்டார்கள். தெரியுமா?
But they see the husband and wife talking and they learn.
அப்பா அம்மா பேசுறத பார்த்தா பிள்ளைங்க பேச ஆரம்பிக்கும்.
Where do they learn to fight?
சண்டை போடுறது எங்கே கற்றுக்கொள்கிறது பிள்ளைகள்?
Can you tell me?
சொல்ல முடியுமா?
Where do they learn to shout at each other?
ஒருவர் பார்த்து சத்தம் போடுறது எங்கே கற்றுக்கொள்கிறார்கள்?
Okay, you know the answer.
உங்களுக்கு பதில் தெரியும்.
And also they learn at home.
அதையும் வீட்டிலே தான் கற்றுக்கொள்கிறார்கள்.
And also they learn a little bit at school.
கொஞ்சம் ஸ்கூலிலேயும் கற்றுக்கொள்கிறார்கள்.
Why am I saying that?
ஏன் நான் இதை சொல்கிறேன்?
We have all made mistakes.
நாம் எல்லாரும் தவறு செய்திருக்கிறோம்.
We have all failed as husband and wife.
கணவன் மனைவிமார்களாக நாம் எல்லாரும் தோற்றிருக்கிறோம்.
All got angry, raised our voices and done and said.
நாம் எல்லாரும் கோபப்பட்டு சத்தத்தை உயர்த்தி பேசியிருக்கிறோம்.
Done and said stupid things.
புத்தியமான காரியங்களை செய்திருக்கிறோம்.
What shall we do now?
இப்போ என்ன செய்யலாம்?
Confess it.
அறிக்கை செய்யலாம்
to the Lord
தேவனிடத்திலே
Lord I'm sorry
ஆண்டவரே என்னை
மன்னியும் that I have been a very poor example to my children
என் பிள்ளைகளுக்கு நான் மிக மோசமான மாதிரியாக இருந்திருக்கிறேன்
so first of all please forgive me
முதலாவதாக ஆண்டவரே என்னை மன்னியும்
for all the years I have sinned
ஆண்டவரே பாவம் செய்த இத்தனை ஆண்டுகளுக்காக என்னை
மன்னியும்
என்னை ரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே
and now onwards I want to take my life seriously at
இப்பொழுது இருந்து ஆண்டவரே என்னுடைய குடும்ப வாழ்க்கையை சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள
வரேன் you can't do anything about the past
கடந்த காலத்தை குறித்தெல்லாம் நாம் ஒன்றும் செய்ய முடியாது
but you can do a lot about tomorrow and the future
ஆனால் நாளைக்கு வரக்கூடிய காலத்திலே நீங்கள் அதிகமாக செய்ய முடியும்
so don't keep on condemning yourself about the past that doesn't help
கடந்த காலத்தை குறித்து நீங்கள் குற்ற உணர்வு அடைந்து கொண்டிருக்க வேண்டாம் அது உதவி செய்வதில்லை
there's a saying in english don't cry over spilt milk
கீழே கொட்டிவிட்ட பாலை குறித்து அழ வேண்டாம் என்று ஒரு பழமொழி ஆங்கிலத்தில்
இருக்கிறது
ஐயோ பால் கொட்டிவிட்டதை கொட்டிவிட்டது அழுதுறது என்ன பிரயோஜனம் பால் திரும்ப டம்ளருக்குள்ளே வருமா
the cat will come and lick it up
உனை வந்து அதை நக்கிவிட்டு போய்விடும்
if you cry over it it will become salty the cat can't
அழுது கொண்டே இருந்தால் அந்த பாலில் உங்கள் கண்ணீர் விட பாலில் உள்ள உப்பு ஏற உனையும் அந்த பாலை குடிக்க முடியாது
so don't cry over spilt milk
ஆகவே கீழே கொட்டப்பட்ட பாலை பார்த்து அழ
வேண்டாம் be careful that you don't spill some more
இன்னும் கொஞ்சம் பாலை கொட்டாதபடிக்கு கவனமா இருங்க
That means don't worry about the past.
அதனுடைய பொருள் என்னவென்றால் கடந்த காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
In future you careful.
ஆனால் எதிர்காலத்திலே கவனமா இருங்க.
Don't condemn yourself. All of us have failed.
நாம் எல்லாரும் தவறி விட்டோம்.
But Lord forgive us.
ஆண்டவரே எங்களை மன்னியும்.
But from today we are really seeking to live a godly home.
ஆனால் இன்றிலிருந்து நாமே தேவபக்தியுள்ள குடும்பத்தை கட்ட விரும்புகிறோம்.
We are really going to seek to speak in respectful way to each other.
உண்மையாலுமே ஆண்டவரே ஒருவருக்கொருவர் மரியாதையாக கண்ணியமாக பேச வேண்டும்.
And if we have to discuss some strong things that we will lock the door or go for a walk and talk by ourselves.
அல்லது ரெண்டு பேரும் காரசாமான காரியத்தை விவாதிக்க வேண்டுமானால் ஆண்டவரே வீட்டை விட்டு நாங்கள் வெளியே ஒரு வாக்கிங்
போட்டோம். We won't let our children hear that.
பிள்ளைகள் நாங்கள் காரசாரமாய் பேசுகிறதை கேட்கவேண்டாம்.
So it's very important.
அவே மிக முக்கியம்.
That we recognize children learn from their parents.
பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற காரியம் முக்கியம்.
And it's very important that we teach our children the stories in the bible also
adhe nerathile nammude pilligalukku vedathilirundhu kadhaiyum kattukolukka vendum
and there are so many wonderful stories in the bible
vedathil arumiyana arpadamana kadhaigal irukkirathu
and if you can afford it it's good to get a picture bible
ungalal vaanga mudinjal nalla padam ulla sitram nerndha vedangamathai vaangikollunga
because children like to see pictures
enna pilligal veda padam puthagathile ulla padangalai paarkka virumbugirargal
and even if I had little money
I would
save a little bit and get a picture bible for my children
நான் கொஞ்சம் பணத்தை சேர்த்து பிள்ளைகளுக்கென்று படங்கள் உள்ள வேதாகமத்தை வாங்கி கொடுக்க விரும்புவேன்
I did that for my children
என் பிள்ளைகளுக்கு அப்படி செய்தேன்
and I would ask them to read it
அதை வாசிக்க சொல்லுவேன்
and then when we sat around the dining table I would ask them questions
நான் எல்லாரும் சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்த பொழுது ஒரு கேள்வி கேட்பேன்
you must ask questions to your children about bible stories
நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை கதைகளிலிருந்து கேள்விகளை கேட்க வேண்டும்
That is how you will create in them an interest to study the bible
vedathai vaasippadharkuriya oru viruppathai avarkku kattru kodukka mudiyum
don't ask them complicated doctrines like sanctification and all that don't ask
parishuthamaalai pattriyum neethigarthalai pattillam oru kulappamana kelvigalum kekka vendam
ask them simple questions like
elimiyana kelvigalai kelunga
who was jesus mother
yesudai thaai perana
and then go to more difficult questions like who was moses mother
adarku piragu moseudai thaai perana
And then I'll say, it's in that book. You read the book, you'll find it.
அந்த புத்தகத்தில் இருக்கிறது அதை வாசித்து கண்டுபிடி.
Like that, they can read it.
அவர்கள் அதை வாசிக்க முடியும்.
And if they really start on that, after some time, they'll start asking you questions which you don't know. அதற்கு
பிறகு அப்படி அவர்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத கேள்வி உங்களை பார்த்தே கேட்பார்கள்.
Like that, you build some fellowship with your children.
எப்படி நீங்கள் ஐக்கியத்தை கட்டலாம்?
I built fellowship with my children when they started asking me questions from the Bible which I did not know.
எனக்கு தெரியாத சில கேள்விகளை என்னுடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது ஐக்கியத்தை கட்டினேன்.
I was so surprised I said I don't know the answer to that
எனக்கு வியப்பா இருக்குறதே எனக்கு அந்த பதில் தெரியாது
I said what dad you don't know the answer to that
உங்களுக்கு ஏன் பதில் தெரியலையா இத பத்தி
and they would tell me
அவங்க என்ன சொல்வாங்க
then they would go and try to find out another thing which they could catch me on
அதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்பாவை பிடிக்கிறதுக்கு வேற என்ன கேள்வி கேட்கணும்னு தேடுவார்கள்
we built fellowship
நாங்கள் ஐக்கியத்தை கட்டினோம்
so it's good to build fellowship with your children
பிள்ளைகளோடு கூட ஐக்கியத்தை கட்டுவது நல்லது
to talk together about the bible
வேதத்தை பற்றி ஒருவருடன் பேசுங்கள்
and to talk together about why you don't cheat in an examination
பரீட்சையில் ஏன் காப்பி அடிப்பதில் என்பதை கற்றுக் கொடுங்கள்
why you must not only fellowship with rich people in the school but make friendship with the poor children also
ஏன் பணக்காரளோடு கூட மட்டும் பழக கூடாது ஏழைகளோடு கூட பழக வேண்டும் என்பதை சொல்லி கொடுங்கள்
so there's so many things we have to teach our children at home
இப்படி பல காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும்
it all begins with husband wife relationship
ஆனால் இவையெல்லாம் கணவன் மனைவி உறவில் ஆரம்பிக்கிறது
so I always ask married couples
ஆகவே திருமணமான நபர்களை எப்பொழுதும் கேட்பேன் தம்பதியினர்
do you love each other more today than when you first got married
நீங்கள் திருமணமான நாளிலே காட்டிலும் இப்பொழுது அதிகமாய் உங்கள் வாழ்க்கை துணையை நேசிக்கிறீர்களா?
Sometimes somebody comes to me, brother Zach, today is our 10th wedding anniversary.
சில சமயத்திலே சிலர் வந்து சகோதரி எங்களுக்கு 10th திருமண நாள் என்று சொல்வார்கள்.
Oh great.
ஓ நல்லது.
Do you love each other now 10 times more than you did when you got married?
நீங்கள் திருமணமான நாளிலிருந்து இப்பொழுது 10 மடங்கு அதிகமாக நேசிக்கிறீர்களா?
They have to think about that.
அதை குறித்து யோசிக்கணும் பிரதர்.
At least I made them to think.
குறைந்தபட்சம் அவர்களை யோசிக்கவாத நான் செய்கிறேன்.
That we have to increase in our love for one another.
ஒருவருக்கொருவர் வைக்கக்கூடிய அன்பிலே பெருக வேண்டும்.
There's a expression in English which says my wife is my better half.
ஆங்கிலத்திலே மனைவி என்னுடைய பெட்டர் ஹாஃப், மேன்மையான ஒரு பகுதி என்று சொல்வார்கள்.
So she may have something to say.
ஆகவே அவர்கள் சொல்வதற்கு ஏதாவது சில காரணங்கள் இருக்கலாம்.
I thank God that we are living in these days when we can hear such good truths in the church.
இந்த நல்ல சத்தியங்களை சபையிலே கேட்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்கிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
So word of God is explained to us so clearly.
தேவனுடைய வார்த்தையானது மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது.
And how we can conduct our life and how we can bring up our children.
நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டுவது, நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது?
When we got married and we had children, there was one decision that I made.
எங்களுக்கு திருமணம் ஆன பொழுது பிள்ளைகள் வந்த பொழுது பிள்ளைகளை குறித்த விஷயத்திலே ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தேன்.
I decided I and my husband are going to bring up our children, not live with grandparents or with servants.
நானும் என்னுடைய கணவரும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவர்களை வேலைக்கார பெண்களோடு கூட விட்டு எப்படியோ வளர்ந்து கொள்ளுங்களோ என்று சொல்லு, அல்லது தாத்தா பாட்டினத்தை விட்டு விடுவதோ கூடாது என்று தீர்மானித்தோம்.
When our eldest son was born, I had a good job.
என்னுடைய இளைய மகன் பிறந்த பொழுது எனக்கு நல்ல ஒரு வேலை இருந்தது, மருத்துவ வேலை.
And I'm glad I took the decision to stay at home and look after my
அந்த வேலையை விட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்து பிள்ளைகளை கவனிப்பேன் என்ற தீர்மானத்தை நான் எடுத்தேன். அதற்காக சந்தோஷப்படுகிறேன்.
And looking back, I think that was one of the best decisions I made in my life.
இப்பொழுது நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் செய்த மிக நல்ல ஒரு தீர்மானமாக அதை கருதுகிறேன்.
Because nobody can take the place of a mother in the child's life.
ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையிலே தாயினுடைய ஸ்தானத்தை வேறு யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது.
We can teach them all the good virtues from the word of God.
தேவனுடைய வார்த்தையிலிருந்து எல்லா நல்ல பழக்கங்களையும் நாம் கற்றுக் கொடுக்க முடியும், குணங்களை கற்றுக் கொடுக்க முடியும்.
I remember at night when our children used to go to bed.
இரவிலே என்னுடைய பிள்ளைகள் படுக்க போவதற்கு முன்பதாக
I used to stay with them.
நான் அவர்களோடு கூட தங்கியிருப்பேன்.
Pray with them.
அவர்களோடு கூட ஜெபிப்பேன்.
Ask them to ask Jesus into their heart.
இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று கேட்க சொல்லுவேன்.
And forgive our sins.
பாவங்களை மன்னியும் இயேசுவே என்று கேளுங்கள்.
Every day we used to pray with them like that.
ஒவ்வொரு நாளும் இதே போல என் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிப்பேன்.
And we used to tell them Bible stories.
வேதாகம கதைகளை சொல்லுவேன்.
So I felt that if I had left my children, I don't know what they would have grown up.
ஆகவே என் பிள்ளைகளை நான் விட்டுவிட்டிருந்தால் அவர்கள் எப்படி வளர்ந்திருப்பார்கள் எனக்கு தெரியாது.
They would have grown up with fear and wrong ideas in their life.
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தவறான அபிப்பிராயங்களோடும் கூட பயத்தோடும் கூட வளர்ந்திருப்பார்கள்.
I praise and thank God for the wonderful teaching we get in the church.
ஆகவே சபையில நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல போதனைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
We value God's word, that is most important.
மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் வேத வசனத்தை மதிப்பது.
And don't look at all the psychology and ideas which people have in bringing up children. Word of God is enough for us.
பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மனோதத்துவ மனோரீதியான காரியங்கள் எல்லாம் தேடி பார்ப்பது சரியில்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அது எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமானது.
And we can be examples to our children by our life.
நம்முடைய வாழ்க்கை மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மாதிரியா இருக்க முடியும்.
As we heard earlier, the way I speak to my husband is an example to my children how they should talk to other people.
பிள்ளைகள் மற்றவர்களோடு கூட எப்படி பேசுவது என்பதற்கு நான் என்னுடைய துணையாரோடு எப்படி பேசுகிறேன் என்பதன் மூலமாக அவர்களுக்கு போதிக்க முடியும்.
One of the hardest words for a person to say is the word sorry.
சொல்லுவதற்கு கடினமான ஒரு வார்த்தை இருக்குமானால் அதுதான் மன்னிச்சிருங்க அல்லது சாரி.
And that is the thing that we have to live and show our children by our lives.
நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மன்னிப்பு கேட்பது எப்படி என்பதை அவர்களுக்கு விளங்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Another thing which I we both felt we should cultivate in our children is a respect towards the church and the brothers and sisters in the church.
பிள்ளைகளிடத்திலே வளர்க்க வேண்டிய இன்னொரு குணம் என்னவென்றால் சபையில் உள்ளவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை மதிப்பு.
We never talk ill about anybody in the church in our home.
சபையில் சபையில் இருக்கிற யாரை குறித்தும் நாங்கள் தவறாக வீட்டிலே பேச மாட்டோம்.
No criticism about anybody.
யாரை குறித்தும் எந்த விமர்சனத்தையும் பிள்ளைகள் இருக்கும்போது நாங்கள் செய்வதில்லை.
So they grew up with the atmosphere and even now they respect and they love our church.
ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகள் வளர்ந்தபடினால இன்றைக்கும் சபையில் இருக்கிறவர்களை அதிகமாக மதிக்கிறார்கள், கண்ணியமாய் நடத்துகிறார்கள்.
And the we can teach them to the value and the importance of prayer.
ஜபத்தினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய மதிப்பையும் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்.
As we heard, in every situation when we face problems they can see the first person we go to is God.
ஆகவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் முதலாவது செல்லக்கூடிய நபர் தேவன் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும்.
In life we and our children face lot of trials.
In our lives
we and our children will face lot of trials.
நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்களை சந்திப்போம்.
They should not see that we are going to be upset when we face trials, but we can trust in God.
உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது நாம் மனம் பதைத்து போகிறோம் என்பதை அவர்கள் பார்க்க கூடாது. ஆனால் உபத்திரவங்களிலே தேவனை நாம் சார்ந்து கொள்கிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும்.
And as mothers they see how we are spending our time.
ஆகவே தாய்மார்கள் எப்படி தங்களுடைய நேரத்தை பயன்படுத்துறாங்க என்பதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள்.
They see if we are interested in watching TV or reading novels, they see, okay, mommy is not careful with her use of time, so I too can do like that.
ஆகவே தாய்மார்கள் நாவல்களை படிப்பதிலேயும் சீரியல்களை டிவியையும் பார்ப்பதிலேயும் நேரத்தை செலவு கொண்டிருந்தால் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்ள நானும் என்னுடைய நேரத்தை கவனக்குறைவாக பயன்படுத்தலாம் என்று கற்றுக்கொள்வார்கள்.
Jesus prayed in John 17, For their sake I sanctify myself.
யோவான் 17 ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபிக்கிறார், இவர்கள் நிமித்தமாய் நான் என்னை பரிசுத்தமாக்குகிறேன்.
That verse often comes to me. For my children's sake I want to sanctify myself.
இந்த வசனம் அடிக்கடி என்னுடைய நினைவுக்கு வருகிறது. என்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக நான் என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன்.
I don't want to waste my time in any unnecessary pursuit.
எல்லா தேவையற்ற எந்த ஒரு காரியத்திலையும் நான் என்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை.
I don't want to have any love of material things or love of expensive clothes. I don't want anything in my life which will stumble my children.
என்னுடைய பிள்ளைகள் இடரச் செய்யும்படியாக விசேஷித்த பொருளை நேசிப்பதோ அதிகமாய் எனக்கு இந்த பொருள் பிடிக்கும் அந்த பொருள் பிடிக்கும் என்றோ அப்படி நான் வாழ விரும்பவில்லை.
If my daughter, if I had daughters and they see that I am always interested in going shopping, they also will learn that habit of shopping.
என் பிள்ளைகள் அம்மா எப்ப பார்த்தாலும் கடைக்கு போவதே விரும்புகிறாள் என்று அவர்கள் கற்றுக்கொண்டால் அவர்களும் எப்பொழுது பார்த்தாலும் கடைக்கு சென்று அவர் வாங்கிக் கொண்டே இருப்பார்கள்.
So there are so many ways when we allow God's word to enter our life and the Holy Spirit to fill us, we get changed and our lives get changed and our children also get changed.
அவருடைய வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய நாம் அனுமதித்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும் என்பதை பார்க்க முடியும்.
And we can encourage our children and our husband.
நம்முடைய கணவன்மார்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் உற்சாகப்படுத்த முடியும்.
Because that's what we read in God's word.
இதைத்தான் நாம் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம்.
So to sum up all, I can say I'm so thankful we are living in these days when we can hear the sound.
சுருக்கமாக நான் எல்லாவற்றையும் சுருக்கி சொல்ல வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான போதனைகள் உபதேசங்கள் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய காலங்களில் நான் வாழ்கிறபடினாலே நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேன்.
And God will build wonderful homes and bring wonderful families in our churches.
ஆகவே அற்புதமான குடும்பங்களையும் அற்புதமான பிள்ளைகளையும் சபையில கொண்டு வருவாராக.
When you have to speak about something wrong in your church, make sure your children don't hear it.
சபையிலே உள்ள தவறுகளை நீங்கள் விமர்சித்து பேச வேண்டுமானால் உங்கள் பிள்ளைகள் அதை கேட்காதபடிக்கு நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Talk it between husband and wife privately.
கணவனும் மனைவி மட்டும் தனியாக இருக்கும்பொழுது
பேசுங்கள். You can stumble your children.
ஏனென்றால் அது உங்கள் பிள்ளைகளை வழிவிலக செய்யும்.
And also see we can't restrict our children from all types of activities because they got so much energy in them.
பிள்ளைகளுக்கு எவ்வளவோ சக்தி இருக்கிறபடினாலே இதை செய்யாதே அதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லி எல்லாவற்றிலிருந்தும் நாம் அவர்களை தவிர்க்க முடியாது.
I never took my children to one cinema in their whole life.
என்னுடைய பிள்ளைகளை வாழ்க்கை முழுவதுமாக ஒரு சினிமாவுக்கு கூட நான் கூட்டிக் கொண்டு சென்றதில்லை.
I did not take them to circus.
சர்க்கஸ் கூட்டிக் சென்றதில்லை.
It is all right because mainly because in circus all those girls are all dressed badly.
அதே என்று சொன்னால் முக்கியமாக இந்த சர்க்கஸ் காட்சியிலே அங்குள்ள ஸ்திரீகள் எல்லாரும் அவர்கள் ஆடை அணிந்திருப்பது சரியல்ல.
And we did not have television in our home.
எங்க வீட்ல டிவி இருந்ததில்லை.
Now of course every home has got television.
இப்ப எல்லா வீட்டிலுமே டிவி இருக்குது.
But you have to be very careful what you watch.
ஆனால் நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பதிலே கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And even if it is watching cricket, you watch it such a long time, they get 4 marks in school, it's not good.
கிரிக்கெட் பார்த்து கொண்டாலும் பார்த்து கொண்டே இருந்து பரிசில் அவங்களுக்கு மார்க்கை வாங்காத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அது தவறு.
And nowadays there are so many other things other than television.
டிவியை காட்டிலும் இன்னும் எவ்வளவு பல ஊடகங்கள் வந்துவிட்டது.
So many children have got cell phones.
அநேக பிள்ளைகளுக்கு செல்போன் இருக்கிறது.
And there are so many things you can do with a cell phone which
can lead you astray. பல காரியங்களை அவர்கள் செய்து நேரத்தை வீணாக்கலாம்.
You have to have a very strict control on what they are watching and who they are talking to.
அவள் யார்தே பேசுகிறார்கள், எதை கவனிக்கிறார்கள் செல்போன் என்பதை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
They can get so addicted to playing games.
அவர்கள் சில சமயத்தில் மொபைலே விளையாட்டுகளை விளையாண்டு அதற்கு அடிமையாகி விடலாம்.
And the computers.
அல்லது கம்ப்யூட்டரில் விளையாண்டு அடிமையாகி விடலாம்.
We have to be teach them some discipline.
ஆகவே இதிலே நாம் ஒழுங்கை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
See, when my children grew up, it is we are talking about 35 years ago.
என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்த பொழுது 35 ஆண்டுகள் முன்பதாக.
There was no cell phone or computers in all those days.
அந்த நாட்களில் எல்லாம் கம்ப்யூட்டர்களோ செல்போன்களோ இல்லை.
We had only elementary things in our home.
அப்பொழுது மிகவும் ஆரம்பமான காரியங்கள் தான் இருந்தது.
There were some type of games.
சில நேரங்களிலே விளையாட்டுகள் இருந்தன.
But I used to tell my children that only certain time you can play that.
நீங்கள் இந்த நேரத்திலே மட்டும்தான் விளையாட வேண்டும்.
Maybe half an hour weekends.
வார இறுதி நாட்களிலே அரை மணி நேரம் விளையாடலாம்.
And I said I can encourage you to play cricket.
நீ கிரிக்கெட் விளையாடுவதற்கு உற்சாகப்படுத்துகிறேன்.
Learn some instrument.
அல்லது சில இசை கருவிகளை கற்றுக்கொள்வதற்கு உற்சாகப்படுத்துகிறேன்.
Because many other things I say no no no.
மற்ற பல காரியங்களுக்கு இல்லை 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 என்று நான் சொல்கிறேன்.
So we must substitute that with something else which is clean.
ஆகவே இல்லை என்று ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை நீங்கள் சமநிலைப்படுத்த தூய்மையான காரியங்களை அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும்.
I used to play carroms at home with my children.
வீட்டிலே நான் பிள்ளைகளோடு கூட கேரம் விளையாடுவேன்.
I encourage them to play cricket or learn some musical instrument.
ஆகவே கிரிக்கெட் விளையாடுவதற்கு உற்சாகப்படுத்துவேன் அல்லது இசை கருவிகளை கற்றுக்கொள்வதற்கு உற்சாகப்படுத்துவேன்.
And these little video games.
சில வீடியோ
we didn't have much in those days.
அந்த நாட்டில் அந்த வீடியோ கேம்கள் அவ்வளவாக
இல்லை. There was elementary computers where there could be little games there.
அங்கே ஆரம்பகால கம்ப்யூட்டர்கள் இருக்கும், அதிலே சிறு சிறு விளையாட்டுகள் இருக்கும்.
Very strict on certain amount of time, that's all.
அந்த விளையாட்டுகளிலே கூட இவ்வளவு நேரம் தான் விளையாட வேண்டும், அவ்வளவுதான் என்று சொல்வேன்.
And nowadays there are so many computer games which are literally evil.
இன்றைக்கு இவ்வளவோ கம்ப்யூட்டர் கேம்கள் எழுத்தின்படியாக மிகவும் பொல்லாத விளையாட்டுகள் இருக்கிறது.
People who look like demons.
அங்கே பிசாசை போல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கேம்.
So we have to be careful. We never had any of those games 35 years ago.
25 30 ஆண்டுகள் முன்பதாக இப்படிப்பட்ட விளையாட்டுகள் எல்லாம் இல்லை.
So parents must have a certain control over what their children are watching.
ஆகவே பிள்ளைகள் எதை கவனிக்கிறார்கள் என்பதை குறித்து பெற்றோர்கள் கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும்.
It's not just by saying no 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 no.
எல்லாவற்றுக்கும் இல்லை 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 என்று மறுத்து கொண்டே இருக்க முடியாது.
You know, otherwise children will get bored and they'll go away from the house.
இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு போர் அடித்து இந்த வீடை வேண்டாம் என்று விட்டுவிட்டு
ஓடிவிடுவார். So we must substitute with some other thing which is clean and healthy.
ஆகவே தூய்மையான உதவி செய்யக்கூடிய சில காரியங்களை நீங்கள் அதற்கு மாற்றாக கொடுக்க வேண்டும்.
You must spend time with your children. That is the most important.
நீங்களாகவே உங்கள் பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அது மிக முக்கியம்.
Children value when parents spend time with them.
பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு செய்யும் பொழுது அதை பிள்ளைகள் மதிக்கிறார்கள்.
Even if you just go out for a walk with them.
நீங்கள் அவளோடு கூட ஒரு வாக்கிங் போங்கள்.
Just take them one at a time, go for a walk.
நீங்கள் ஒரு மகனை ஒரு முறை கூட்டிக் கொண்டு போங்கள்.
Father go with one or mother go with one.
அம்மா ஒரு பையனை
you don't have to
walking,
you don't have to spend much money, just spend little time with them.
அதிக பணத்தை செலவு செய்ய தேவையில்லை, கொஞ்சம் நேரத்தை செலவு செய்ய.
You may not be able to do it every day but on a weekly basis.
எல்லா நேரங்களும் நாட்களிலுமே கூட்டி கொண்டு போக தேவையில்லை, வாரம் ஒரு முறை.
And you have to be very careful of the things that they have nowadays.
இப்ப இந்த நாட்களிலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
So many children are on Facebook.
அநேக பிள்ளைகள் Facebookல இருக்கிறார்கள்.
Now, I am not on Facebook.
நான் Facebookல இல்லை.
Somebody has put a fan page with my name, that's not me.
என் பேர்ல சில பேர் Facebook ஆரம்பிச்சிருக்காங்க, நான் அதை ஆரம்பிக்கல.
Because I don't have time to study God's book. Where is the time for Facebook?
வேதத்தை படிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, Facebookல எனக்கு எப்படி எனக்கு நேரம் இருக்கு?
Facebook is not going to help me to be a spiritual man.
Facebook என்னை ஆவிக்குரிய மனிதனாய் வாழ்வதற்கு உதவி செய்வதில்லை.
It's okay. That to keep in touch with friends.
நண்பர்களோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு நல்லதுதான்.
So I don't stop it.
ஆகவே நான் அதை நிறுத்துவதில்லை.
But I would say keep it under control.
ஆனால் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
That means don't get so addicted to it.
அதிலேயே அடிமையாய் மாறிவிட வேண்டாம்.
But a lot of people are become slaves to that.
ஆனால் அநேகர் இந்த சமூகத்தல வலைதளங்களுக்கு அடிமையாகி விட்டார்கள்.
One more thing I want to warn about this Facebook.
இந்த Facebook-ஐ குறித்து இன்னொரு எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறேன்.
Don't tell everything that happens to you on that book because people should not know so many things about your private life.
உங்களுக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் Facebook ல போட வேண்டாம் என்றால் அதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிய இல்லை.
So if you're cautious and careful,
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
It's a good way to keep in touch with some friends but don't become a slave to that.
ஆகவே நண்பர்களோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு அது நல்ல சாதனம் தான் ஆனால் அதற்கு நீங்கள் அடிமையாகி விடக் கூடாது.
Sometimes you can become a slave even to a good thing.
நல்ல காரியங்களுக்கு கூட சில சமயத்தில் நீங்கள் அடிமையாகி விட முடியும்.
And then you miss out on more important things.
அதை காட்டிலும் முக்கியமான காரியங்களை நீங்கள் இழந்துவிடுவீர்கள்.
There are many ways in which the devil is trying to prevent young people from knowing the Bible.
ஆகவே வாலிபர்கள் தேவ வசன தேவ வார்த்தை அறிந்து கொள்வதற்கு தடை செய்ய முடியாத பல உத்திகளை சாத்தான் கையாளுகிறான்.
One is too much of Facebook.
Facebook என்ற அதிகமாக இதில் இருக்கு.
And too much of texting messages on the cell phone
alladhu cell phone ai veithukondu sms anippukonde irupadhu saaptiya vandiya poniya
that is all if you need to pass a urgent message do it
agave udanadiyaga edhavadhu seidhi anuppa vendumanal seiyungal
but to talk all types of useless things like what I had for breakfast today and all why should we have to tell everybody
kaalila na enna saapta madhyana enna saapta idellam thevai
all the foolish things they write on Facebook nowadays
agave ipdi patta buddhinamana kaarangala Facebook le podugiraar
be careful
கவனமாயிருங்க.
Parents very lovingly warn your children about the dangers of these things.
அவர் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை இந்த காரியங்களை குறித்ததான அபாயங்களை அன்பாய் அவர்களை எச்சரியுங்க.
I wish we could go for one more hour.
இன்னும் ஒரு மணி நேரம் இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்று நான் விரும்புகிறேன்.
But God will teach you.
ஆனால் தேவன் உங்களுக்கு போதிப்பார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
please help us and help every parent here.
எங்களுக்கு மாண்டவர் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் உதவி
செய்கிறார்கள்.
பிள்ளைகளை தேவபக்தியில் விதத்தில் வளர்க்க உதவி
செய்யுங்கள்.
சபை ஆண்டவரே தேவபக்தியில் குடும்பங்களால்
நிறைந்திருக்கட்டும். That they can have hope for their children for the future.
கடந்த காலத்தில் வீழ்ச்சி அடைந்தவர்கள் கர்த்தாவே இப்பொழுது மனம் திரும்பி எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை பெற்றுக் கொள்ளட்டும்.
Help everyone here, Lord.
இருக்க ஊருக்கு உதவி செய்யும்
every family.
ஒவ்வொரு குடும்பத்திற்கும்
especially those who are having some difficult children.
குறிப்பாக சில ஆண்டவரே அடங்காத பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களுக்கு.
We know that you can change anybody.
ஆண்டவரே நீர் யாரையும் மாற்ற முடியும்.
So those who have difficult children, please give them faith that you will change those children.
அடங்காத பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் அவர்களை மாற்ற முடியும் என்ற விசுவாசத்தை தாரும் ஆண்டவர்.
Thank you.
நன்றி ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.